السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறு உங்களுக்கும் எனக்கும் அறிவுரை கூறியவனாகவும், அல்லாஹு தஆலா நமக்கு மேலும் மேலும் அவனுடைய பயத்தையும் அவனுடைய அன்பையும் அதிகரித்து தரும்படி அல்லாஹுவிடத்திலே பிரார்த்தனை செய்தவனாகவும் நான் ஆரம்பம் செய்கிறேன். இன்று நாம் இந்த கல்வி வகுப்புக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு வெற்றி ஒரு விளக்கம். நம் தலைப்பு என்ன? கண்ணியத்திற்குரியவர்களே, வெற்றி என்றால் அதற்கு பொருள் என்ன? தோல்வி என்றால் அதற்கு என்ன பொருள்? மனிதன் தான் விரும்பியதை அடைவதற்கு வெற்றி என்று சொல்வார்கள், சரியா? பரீட்சையிலே பாஸ் ஆக வேண்டும் என்று விரும்புகிறான், பாஸ் ஆகிவிட்டால் ஒரு வகுப்பிலிருந்து இன்னொரு வகுப்புக்கு அவன் தேர்விலே கடந்து விட்டால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று சொல்கிறான். தோல்வி என்றால் என்ன? தான் விரும்பியதை அடையவில்லை என்றால் அதை மக்கள் தோல்வி என்பார்கள். பலர் பல விஷயங்களை விரும்புகிறார்கள், அது அவர்களுக்கு கிடைக்காமல் போகும்போது நாங்கள் தோற்றுவிட்டோம், எங்களுக்கு இதில் தோல்வி ஏற்பட்டு விட்டது. ஒரு வியாபாரி வியாபாரத்தை ஆரம்பிக்கிறார், அதை நல்ல முறையிலே மேலோங்க செய்து அதிலே லாபத்தை அவர் கண்டுகொண்டே இருந்தால் என் வியாபாரம் வெற்றியாக நடைபெறுகிறது என்று கூறுகிறார். அந்த வியாபாரம் அவருக்கு நட்டத்தை கொடுத்தால் அவர் விரும்பியவாறு அதிலே பலன் லாபத்தை அவர் பார்க்கவில்லை என்றால் நான் வியாபாரத்திலே தோல்வி அடைந்து விட்டேன். இப்படி கல்வியிலே தோற்பது, வியாபாரத்திலே தோற்பது, அல்லது தொழிலிலே பலவிதமான தோல்விகளை மக்கள் இன்று பேசுகிறார்கள். அதுபோன்று பலவிதமான வெற்றிகளை பற்றியும் மக்கள் பேசுகிறார்கள். நாம் இன்று தெரிந்து கொள்ளப் போவது என்னவென்றால், உண்மையான வெற்றி எது, உண்மையான தோல்வி எது, எது உண்மையான வெற்றி என்று நாம் தெரிந்து கொள்கிறோமோ, உண்மையான வெற்றி என்று நாம் எதை தெரிந்து கொள்கிறோமோ அந்த வெற்றியை அடைவதற்காக நாம் என்ன உழைப்பு செய்ய வேண்டும், என்ன காரியங்களை செய்ய வேண்டும், தோல்வி உண்மையில் எது என்பதை நாம் தெரிந்து கொண்டால் அந்த தோல்விக்கான காரணங்கள் என்னென்ன, அந்த காரணங்களை விட்டு நான் எப்படி விலகிக் கொள்வது, பேசுறது புரியுதா? இதுதான் நம்முடைய இன்றைய கல்வி வகுப்பின் தலைப்பு, வெற்றி ஒரு விளக்கம். இப்ப மனிதனுடைய நிலையை பார்த்தால், இந்த உலக வாழ்க்கையிலே இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று வெற்றியாக இருக்கும், அல்லது தோல்வியாக இருக்கும். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்டு ஏதாவது ஒரு நிலை இருக்கிறதா? இல்லை. மனிதனுடைய நிலை இரண்டில் ஒன்றாகத்தான் இருக்கும். ஒன்று வெற்றியாக இருக்கும், அல்லது தோல்வியாக இருக்கும். சற்று முன்பு நாம் கூறியதை போன்று, பொதுவாக மக்கள் எதை வெற்றி என்று பேசுவார்கள்? அவர்கள் விரும்பியது கிடைத்தால் வெற்றி என்று பேசுவார்கள், விரும்பியது கிடைக்கவில்லை என்றால் அதை தோல்வி என்று சொல்வார்கள். இன்று முஸ்லிம்களாகிய நாம் கூட இந்த நிலையில் தான் இருக்கிறோம். சரியா என்ன சொல்றது? ஒருவர் முயற்சி செய்கிறார், நான் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று. அவர் நினைத்தது போன்று வெளிநாட்டில் அவருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்து விட்டால், அவர் விரும்பியவாறு அவருக்கு அங்கே ஊதியம் கிடைத்துவிட்டால், அங்கே தன் மனைவி மக்களோடு அவர் தங்குவதற்கு வசதியை பெற்றுக்கொண்டால், அவர் கூறுகிறார், ஐ எம் சக்சஸ், நான் வெற்றியடைந்து விட்டேன், நான் செட்டில் ஆகிவிட்டேன். சொல்கிறார்களா இல்லையா? அதுபோன்று வியாபாரம் செய்யும் முஸ்லிம்கள், அதுபோன்று மற்ற தொழில் செய்யும் முஸ்லிம்கள், பொதுவாக இன்றைய முஸ்லிம்களுடைய நிலையும் இதுதான். முஸ்லிம்களுடைய நிலையும் இதுதான். மறுமையை நம்பாதவர்கள், அல்லது மறுமையை தெரியாதவர்கள், இந்த உலகம் சார்ந்த தங்கள் விருப்பங்கள் நிறைவேறினால் அதை வெற்றி என்று புகழ்கிறார்கள், ஆனந்தப்படுகிறார்கள், அதை கொண்டாடுகிறார்கள். அரசியல்வாதிகளை நீங்கள் பார்த்திருக்கலாம், தேர்தலிலே அவர்கள் மிகைத்துவிட்டால் வெற்றி என்று அந்த நாளை கொண்டாடுகிறார்களா இல்லையா? அதுபோன்று இந்த உலகத்திலே தங்கள் விருப்பங்கள் நிறைவேறாதவர்கள் அதை தோல்வி, தோற்றுவிட்டோம் சொல்கிறார்களா இல்லையா? இந்த வெற்றி கண்ட பலர் பெருமைக்கும் செருக்கிற்கும் ஆணவத்திற்கும் அகம்பாவத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் கர்வத்திற்கும் ஆளாகுவதை பார்க்கிறோம். சரியா இல்லையா? தோல்வி கண்ட பலர் மனம் சோர்ந்து, உடல் தளர்ந்து, நம்பிக்கை இழந்து இனி தனக்கு வருங்காலமே இல்லை என்று ஆகி தற்கொலை செய்வதை பார்க்கிறோமா இல்லையா? இன்று மறுமையை நம்பாத பலர் ஒரு பெண்ணை விரும்புகிறார்கள், அந்த பெண் கிடைக்கவில்லை என்றால் தற்கொலை செய்வதை படிக்கிறோமா பார்க்கிறோமா இல்லையா? மறுமையை நம்பாத பெண்கள் ஒரு ஆணை விரும்புகிறார்கள், அந்த ஆண் தனக்கு கிடைக்கவில்லை என்றால் தற்கொலை செய்வதை பார்க்கிறோமா இல்லையா? மறுமையை நம்பாத பலர் தங்கள் பள்ளிக்கூடங்களிலே பரீட்சை எழுதுகிறார்கள், அவர்களுக்கு முடிவு செய்யப்பட்ட அந்த மதிப்பெண் கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் தற்கொலை செய்கிறார்களா இல்லையா? செய்கிறார்களா இல்லையா? செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள்? நாங்கள் தோற்றுவிட்டோம், இனி வாழ்ந்து என்ன பலன்? அன்பிற்குரியவர்களே, இதே நிலைப்பாடு இன்றைய முஸ்லிம் சமூகத்திலும் நிலவி வருகிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கொள்கிறீர்களா அல்லது மறுக்கிறீர்களா? பெரும்பாலும் இல்ல, மாஷா அல்லாஹ், சில நல்லவர்கள் இருப்பார்கள், நல்ல வாலிபர்கள், ஆண்கள் பெண்களில் வயோதிகர்கள், அல்ஹம்துலில்லாஹ், ஒரு குறிப்பிட்ட மக்கள். ஆனால் பெரும்பாலும் மக்களில் ஒரு பெரிய எண்ணிக்கை இந்த உலகத்தில் தான் சாதிக்கும் சாதனைகளைத்தான் வெற்றி என்று எண்ணுகிறார்களா இல்லையா, முஸ்லிம்களில் எண்ணுகிறார்களா இல்லையா? தான் விரும்பியவாறு உலக வாழ்க்கை அமையவில்லை என்றால் தனக்கு என்ன கிடைத்தது, என்னை அல்லாஹ் ஒன்றும் கவனிக்கவில்லையே, எனக்கு எதுவும் கிடைக்கவில்லையே, நான் வாழ்க்கையில் சக்சஸ் ஆக முடியவில்லையே என்று சொல்வதை கேட்டிருக்கிறீர்களா? அவர்களை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? நிச்சயமாக இருக்கிறார்கள். இந்த ஒரு தவறான உண்மைக்கு மாற்றமான மனநிலையை மாற்றுவதுதான் நம்முடைய இன்றைய கல்வி வகுப்பின் நோக்கம். உண்மையான வெற்றி எது என்பதை புரிந்து கொள்ளுதல், உண்மையான தோல்வி எது என்பதை புரிந்து கொள்ளுதல், உண்மையான வெற்றிக்காக பாடுபடுதல், உண்மையான தோல்வியிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக முயற்சி செய்தல். அடுத்தது, உண்மையான வெற்றி எது, உண்மையான தோல்வி எது? இந்த உலகத்திலே நாம் பிறந்தோம், பிறந்த நமக்கு அழிவு மரணம் இருக்கிறதா இல்லையா என்று நாம் நம்பியிருக்கிறோம். அந்த மரணம் எந்த நாள் என்பதுதான் நமக்கு தெரியாது, சரியா? மரணத்தின் தேதி முடிவு செய்யப்பட்டு விட்டது. தேதி மட்டுமல்ல, கிழமை மட்டுமல்ல, நேரம், நேரத்தில் நிமிடம் நொடி முதற்கண்டு முடிவு செய்யப்பட்டு விட்டது. இடமும் முடிவு செய்யப்பட்டு விட்டது. நாம் ஒவ்வொரு நாளும் தேதியை கிடிக்கும் போது நம்முடைய மரணத்திற்கான அறிவிப்பை அந்த நாள் காட்டி செய்கிறது. ஆனால் நம்மில் பலர் அதை உணர்வதில்லை. ஒவ்வொரு நாள் தேதியை நாம் பார்க்கும் போது என் வாழ்க்கையில் ஒரு நாள் முடிந்து விட்டது, ஒரு நாள் மரணத்திற்கு நான் இன்னும் சமீபமாகிவிட்டேன். புரியுதா? இப்ப நீங்க இங்கிருந்து சென்னைக்கு புறப்படுகிறீர்கள், அங்க மைல்கல்லை பாக்குறீங்களா இல்லையா? இங்கிருந்து புறப்படும் போது உதாரணத்திற்கு 350 கிலோமீட்டர், காரைக்கால் சென்றதற்கு பிறகு பார்ப்பீர்கள் 325 கிலோமீட்டர் உதாரணத்திற்கு, பிறகு பாண்டிச்சேரி சென்றதற்கு பிறகு பார்ப்பீர்கள் 190 கிலோமீட்டர். என்ன நடக்கிறது, நீங்கள் என்ன புரிகிறீர்கள் அங்கே? நாம் இப்போது சென்னைக்கு சமீபமாகிக் கொண்டே வருகிறோம், நெருங்கிக் கொண்டே வருகிறோம். என் சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாள் தேதியை நம் வாட்சில் பார்க்கும் போதும், அல்லது கேலண்டரில் பார்த்தாலும் சரி, அல்லது லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, அது நமக்கு என்ன சொல்கிறது, நம்மிடத்தில் என்ன பேசுகிறது? உன் வாழ்க்கையில் ஒரு நாள் முடிந்து விட்டது, ஒரு நாள் மௌத்திற்கு நீ நெருக்கமாகிவிட்டாய். ஆனால் அது பேசுகிற மொழி நமக்கு புரியவில்லை, நாம் அதை காது கொடுத்து கேட்கவில்லை, அதை நாம் உணரவில்லை. இதுதான் அங்கே நடக்கிறது. ஆனால் அது பேசுகிறது, அது உணர்த்துகிறது. எப்படி நீங்கள் பயணம் செய்யும் போது அந்த மைல்கல் பேசுவதை நீங்கள் புரிகிறீர்களா இல்லையா, உணர்கிறீர்களா இல்லையா? ஏன், இலக்கை நோக்கி நீங்கள் செல்வதால் எழுதப்பட்டிருக்கிற அந்த எண்களை நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். மறுமையை பொறுத்தவரை இலக்கை நீங்கள் நோக்காததால், இலக்கை நீங்கள் அறியாததால், இலக்கை நீங்கள் கவனத்தில் வைக்காததால் அதை நீங்கள் நீங்கள் என்றால் மனிதர்களை பார்த்து சொல்கிறேன், நான் உங்களை பார்த்து இப்படி சொல்ல நீங்க நினைச்சிடாதீங்க, நாம் அதை புரிவதில்லை. வித்தியாசம் புரிஞ்சுங்களா? உதாரணத்திற்கு பரீட்சை வருகின்ற ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி என்று அறிவிப்பு செய்து விடுகிறார்கள். இதற்கு பிறகு ஒவ்வொரு நாள் தேதியை கிழிக்கும் போதும் என்ன மனநிலைமைக்கு நீங்கள் ஆளாகிறீர்கள்? இன்னும் பரீட்சைக்கு 22 நாள் இருக்கு, இன்னும் பரீட்சைக்கு 21 நாள் இருக்கு. வருதா இல்லையா மனப்பக்குவம்? தானா உருவாகுதா இல்லையா? ஆனால் ஏன் இந்த தேதிகள் நமக்கு நம் மரணத்தை உணர்த்துவதில்லை? நமக்கு குறிக்கப்பட்ட அற்ப பரீட்சையை நமக்கு உணர்த்துகிற இந்த தேதிகள் ஏன் மாற்றமே இல்லாமல், முடிவே இல்லாமல், மாற்றமே இல்லாமல் நிர்ணயிக்கப்பட்ட அந்த மரணத்தை இந்த தேதிகள் நமக்கு உணர்த்துவதில்லை? புரியுதா நான் கேட்கிறது? ஏனென்றால் மரணத்தை நாம் மறந்துவிட்டோம். சரியா இல்லையா? மரணத்தை நாம் மறந்துவிட்டோம். நானும் ஒரு நாள் மரணிக்க வேண்டுமே, எனக்கு மரணம் இருக்கிறது, நான் புதைக்குழியில் தள்ளப்படுவேன், கஃபன்களால் சுருட்டப்பட்டு யாருமே துணைக்கு வராத அந்த புதைக்குழியில் நான் வைக்கப்படுவேன், புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் இரையாகுவேன் என்ற எண்ணம் நம் மனதிலிருந்து மறைந்துவிட்டது. அங்கே முன்கர் நகீர் என்று இருவர் வருவார், என்னிடம் விசாரணை செய்வார் என்பதையும் மறந்துவிட்டோம். அதற்கு பிறகு மறுமையிலே அல்லாஹ் மக்களை எல்லாம் ஒன்று சேர்ப்பான், அந்த நாளில் நான் உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன், அவனுக்கு முன்னால் விசாரிக்கப்படுவேன், ஏடுகள் வலக்கரத்திலோ இடக்கரத்திலோ கொடுக்கப்படும், சொர்க்கவாசி அல்லது நரகவாசி என்று அறிவிப்பு செய்யப்படும் என்ற நம்பிக்கைகளை எல்லாம் நம்மில் பலர் மறந்திருக்கிறார்களா இல்லையா? அதன் காரணமாகத்தான் இன்று உலகத்திலே நாம் தேதிகளை கிழிக்கும் போது அந்த தேதிகள் நமக்கு நம் மரணத்தை நினைவூட்டுவதில்லை, நாம் மரணிக்க போகிறோம் என்ற பயம் நமக்கு வருவதில்லை. அன்பிற்குரியவர்களே, அப்படி என்றால் எந்த உலகத்தில் எதுவும் நிரந்தரம் இல்லையோ அந்த உலகத்திலே உண்மையான வெற்றியை தேட முடியுமா? அழியாத நிரந்தரமான விருப்பத்திற்குத்தான் வெற்றி என்று சொல்ல முடியும். இந்த உலகத்தில் உள்ள எந்த விருப்பமாக இருந்தாலும் சரி, ஆட்சி, ஆட்சி, செல்வம், வியாபாரம், மனைவி, மக்கள், குடும்பம், இந்த நான்கை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒருவருக்கு கிடைத்தால் இவை அவனுக்கு நிரந்தரமாக இருக்குமா? இருக்குமா? இருக்காது. ஒன்று, இவன் வாழும் போதே இவன் கையை விட்டு அது சென்று விடும். சரியா? சரியா? எத்தனை மன்னர்கள் சிறையில் இடப்பட்டு கைதிகளாக தூக்கு மேடையில் ஏற்றப்பட்டிருக்கிறார்கள் பார்த்திருக்கிறோமா இல்லையா? எத்தனை அரசியல்வாதிகள், வெற்றி கண்டவர்கள் தங்களை அமைச்சர்களாக, முதலமைச்சர்களாக, முதல் மந்திரிகளாக சொல்லிக் கொண்டவர்கள் சிறைச்சாலைக்கு சென்றிருக்கிறார்களா இல்லையா? அங்கே அவர்களுக்கு மரணம் வந்திருக்கிறதா இல்லையா? இல்லை நாடு கடத்தப்பட்டிருக்கிறார்களா இல்லையா? ஒன்று, இவர்கள் வாழும் போதே இவை அவர்களை விட்டு சென்று விடும், அல்லது அவை இருக்க இவர் சென்று விடுவார். அப்ப உண்மையில் இது வெற்றி அல்ல. இது நமக்கு புரியுதா? படிப்பிலே தன் எல்லையை அடைந்து விடுவது வெற்றி அல்ல, தொழிலில் தன் எல்லையை அடைவது வெற்றி அல்ல, அரசியலில் தன் எல்லையை அடைவது வெற்றி அல்ல, தனக்கு ஒரு வீடு வாசல் என்று அமைத்துக் கொள்வது இது ஒரு வெற்றி அல்ல, தான் விரும்பிய பெண்ணை கரம் பிடிப்பது இது ஒரு வெற்றி அல்ல. ஆக இந்த உலகத்தில் தான் விரும்பியதை எல்லாம் அடைந்து கொள்வது வெற்றி அல்ல. அப்படி ஒருவன் இந்த உலகத்திலே தான் விரும்பியதை அடைவதுதான் வெற்றி என்று நினைத்தால் அவன் முஸ்லீம் அல்ல. கடுமையான வார்த்தை, புரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தை. நானாக சொல்லவில்லை, அடுத்து உங்களுக்கு இதற்காக குர்ஆன் வசனங்களை நாம் ஓதி காட்ட இருக்கிறோம். இந்த உலகத்தில் தான் விரும்பியதை அடைந்து கொண்டால் நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று யார் நினைக்கிறானோ நம்புகிறானோ அவன் முஸ்லீம் அல்ல. சகோதரர்களே, சகோதரிகளே, நல்ல கவனமா அதை மனசுல இருத்திக் கொள்கிறீர்களா? கல்புலை வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய சிந்தனையில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே தான் விரும்பியது கிடைக்காமல் போகும் போது நான் தோல்வியுற்றேன் என்று சொல்பவனும் முஸ்லீம் அல்ல. கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். இந்த உலகத்தில் தான் விரும்பியதை அடைந்து கொள்ளும் போது நான் வெற்றி அடைந்து விட்டேன் என்று சொல்பவன் முஸ்லீம் அல்ல. தான் விரும்பியது கிடைக்காமல் போகும்போது நான் தோல்வியுற்றேன் என்று சொல்லும் போது அவன் முஸ்லீம் அல்ல. இதை ஒரு கொள்கையாக, ஒரு அடிப்படையாக நம் வாழ்க்கைக்கு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை புரிந்தால்தான் உங்களுக்கு இஸ்லாம் புரியும். இதை புரிந்தால்தான் அல்லாஹுவை நீங்கள் புரிய முடியும். இதை புரிந்தால்தான் நீங்கள் மறுமையின் பிள்ளைகளாக, மறுமையின் மைந்தர்களாக நீங்கள் வாழ முடியும். இதை புரிந்தால்தான் நாம் அல்லாஹுவிற்காக வாழ்ந்து, உண்மையான இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து, இந்த உலகத்திலே அல்லாஹ் நமக்கு விதித்ததை அடைந்து, மறுமையிலே நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடைய முடியும். சரி, அப்ப உண்மையான வெற்றி எது என்று சொன்னால், உண்மையான வெற்றி சொர்க்கம். உண்மையான வெற்றி எது? சொர்க்கம். இன்ஷா அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் சொர்க்கம் என்ன, எப்படிப்பட்டது என்பதை நாம் பேசுவோம். உண்மையான வெற்றி ஒரு மனிதன் சொர்க்கத்தில் நுழைவது. எங்கே செல்வது? சொர்க்கத்தில் நுழைவது. அடுத்து உண்மையான தோல்வி, ஒரு மனிதன் நரகத்தில் நுழைவது. உண்மையான வெற்றி எது? சொர்க்கத்தில் நுழைவது. உண்மையான தோல்வி, ஒரு மனிதன் நரக படுகுழியிலே விழுவது. அல்லாஹ் நமக்கு சொர்க்கத்தை தருவானாக, நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. உண்மையான வெற்றி சொர்க்கத்தில் நுழைவது, உண்மையான தோல்வி நரக படுகுழியிலே விழுவது. ஏன்? இந்த உலகம் நிரந்தரமானதல்ல, மறுமைதான் நிரந்தரமானது. அந்த மறுமையில் நம் விருப்பங்கள் எல்லாம் எங்கே நிறைவேறும்? சொர்க்கத்திலா நரகத்திலா? மறுமையிலே எங்கே இன்பங்களை அனுபவிக்க முடியும்? சொர்க்கத்திலே. மறுமையிலே பட்டாடைகளை, தங்கங்களை, வெள்ளிகளை, ஹூருல் ஐன்களை, மாட மாளிகைகளை, இதற்கெல்லாம் மேலாக அல்லாஹுவின் பொருத்தத்தை, படைத்த இறைவனின் பொருத்தத்தை நாம் எங்கே அடைய முடியும்? சொர்க்கத்திலே அடைய முடியும். புரியுதா இல்லையா? அப்ப சொர்க்கம் செல்வதுதான் வெற்றி, நரகம் செல்வதுதான். அல்லாஹு தஆலா அவனுடைய புத்தகம் அல் குர்ஆன் சூரத்து நிசா 4வது அத்தியாயத்தின் 13வது வசனத்திலே சொல்கிறான், வமன் யுத்இல்லாஹ வ ரசூலஹு யுத்கில்ஹு ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خَالِدِينَ فِيهَا وَذَلِكَ الْفَوْزُ الْعَظِيمُ. யார் இவ்வுலகத்திலே அல்லாஹுவிற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு வாழ்கிறார்களோ அவர்களை அவன் சொர்க்கத்தில் நுழைப்பான், சொர்க்கங்களில் நுழைப்பான். அந்த சொர்க்கங்களில் நதிகள் ஓடிக்கொண்டிருக்கும், அதில் அவர்கள் நிரந்தரமாக என்றென்றும் இருப்பார்கள். இதுதான் உண்மையான மகத்தான வெற்றி. சூரா நிசா உடைய 13வது வசனம். சரியா? இந்த செய்தியை சொல்பவன் யார்? யார்? அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், ومن خفت موازينه فأولئك الذين خسروا أنفسهم في جهنم خالدون. سورة المؤمنون 23வது அத்தியாயம் 103வது வசனம். அல்லாஹ் சொல்கிறான், நாளை மறுமையிலே நன்மைகள் நிறுக்கப்படும் போது எவருடைய நன்மையின் தட்டுகள் இலேசாகிவிட்டதோ, ஒன்னும் இல்லைங்க, ஒன்னும் இல்லை, லேசாயிடுச்சு, பாவங்கள் தான் அதிகமா இருக்கு, அதுதான் கீழே போயிருக்கு, நன்மையின் தட்டு மேலே வந்துருச்சு, லேசாயிடுச்சு. இவர்கள்தான் தங்களுக்கு தாங்களே தோல்வியை ஏற்படுத்தியவர்கள், தங்களுக்கு தாங்களே நட்டத்தை கொடுத்தவர்கள், இவர்கள் நரக நெருப்பிலே என்றென்றும் தங்கிவிடுவார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. புரியுதுங்களா? அப்ப படைத்த அல்லாஹ் நமக்கு சொல்கிறான், 4வது அத்தியாயத்தின் 13வது வசனம், வெற்றி என்பது சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்குவது, தோல்வி என்பது நரகத்தில் நரக நெருப்பில் நிரந்தரமாக தங்குவது. புரியுதுங்களா எல்லாருக்கும்? அப்ப இனி நமக்கு சொல்வார்கள் அல்லவா, ஒரு மனிதன் ஒன்றை அதிகம் அதிகமாக நேசிக்கும் போது, ஒன்றை அடைய வேண்டும் என்று அவன் வெறி கொள்ளும் போது, உலகத்தில் என்ன சொல்வார்கள், அவனுக்கு அந்த பைத்தியம் பிடித்து விட்டது, பதவி பைத்தியம், பதவியின் மீது மோகம் கொண்டவர்களுக்கு சொல்வார்கள். ஒரு பெண்ணை அடைய வேண்டும் என்று மோகம் கொண்டவனுக்கு பெண்ணின் பைத்தியம் என்று சொல்வார்கள். இவனுக்கு கல்வியின் பைத்தியம், இவனுக்கு அதிகாரத்தின் பைத்தியம் சொல்வார்களா இல்லையா? அதாவது ஒன்றிலே அப்படியே திளைத்து விடுவது. இந்த வார்த்தை இதற்கு முன்னால் ஒரு சிறந்த மனிதருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யார் தெரியுமா? யார்? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பைத்தியம் என்ற வார்த்தை. எதற்காக? மக்களை சொர்க்கத்திற்கு அள்ளி செல்ல வேண்டும் என்ற அந்த பேராசையால் தங்களையே அழித்துக் கொண்டார்கள். அதற்காக இரவும் பகலும் அழுதார்கள். மக்களிடத்திலே ஓடி 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 கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, கூலு லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்ன சொன்னார்கள். நீங்கள் ஆட்சியாளர்களாக படித்த மேதைகளாக வல்லுநர்களாக மாறிவிடுங்கள் வெற்றி அடைவீர்கள் என்று சொல்லவில்லை. என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? லா இலாஹ இல்லல்லாஹ் கூலு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் வெற்றி அடைவீர்கள். ஏன்? மிஃப்தாஹுல் ஜன்னதி லா இலாஹ இல்லல்லாஹ். சொர்க்கத்தின் சாவி எது? சொர்க்கத்தின் சாவி. அப்ப அந்த ஆசையால் இரவும் பகலுமாக உழைத்த நபியை பார்த்து இவருக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்று சொன்னார்கள். அது போன்று மக்கள் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவனுக்கு சொர்க்கத்தின் பைத்தியம் பிடித்து விட்டது. என்ன பைத்தியம்? சொர்க்க பைத்தியம் பிடித்து விட்டது. பைத்தியத்திலேயே சிறந்த பைத்தியம் எது? சொர்க்க பைத்தியம் பிடிப்பது. அல்லாஹு அக்பர். இவர்கள் எத்தகைய நல்லவர்கள்! இவர்களுக்கு தான் குர்ஆன் வாழ்த்து சொல்கிறது, இவர்களுக்கு தான் குர்ஆன் வாழ்த்து சொல்கிறது. சூரத்து தௌபா 9வது அத்தியாயம் 111வது வசனம். இன்ஷா அல்லாஹ் இந்த கல்வி வகுப்பு முடியும் போது அதை சொல்லிதான் நாம் முடிப்போம். ان الله اشترى من المؤمنين انفسهم واموالهم بان لهم الجنه يقاتلون في سبيل الله فيقتلون ويقتلون وعدا عليه حقا في التوراه والانجيل والقران ومن اوفى بعهده من الله فاستبشروا ببيعكم الذي بايعتم به وذلك هو الفوز العظيم யாருக்கு சொர்க்க பைத்தியம் பிடித்ததோ அவர்களுக்கு சொர்க்கத்தின் வாழ்த்துகள் உண்டு, அதுதான் மகத்தான வெற்றி. அல்லாஹ் அக்பர். ஹைர், அப்ப நரகம் அதுதான் தோல்வி, சொர்க்கம் அதுதான் வெற்றி என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். அடுத்து சகோதரர்களே, இந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றி என்று கூறுகிற குர்ஆனுடைய வசனங்களை எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் திரும்பியதற்கு பிறகு அவற்றை எடுத்து படித்து ஆழமாக சிந்தித்து பாருங்கள். 6வது அத்தியாயத்தின் 16வது வசனம், 5வது அத்தியாயத்தின் 119வது வசனம், 9வது அத்தியாயத்தின் 89வது வசனம், 9வது அத்தியாயத்தின் 100வது வசனம், 9வது அத்தியாயத்தின் 111வது வசனம், 10வது அத்தியாயத்தின் 64வது வசனம், 37வது அத்தியாயத்தின் 60வது வசனம், 44வது அத்தியாயத்தின் 57வது வசனம், 45வது அத்தியாயத்தின் 30வது வசனம், 57வது அத்தியாயத்தின் 12வது வசனம், 64வது அத்தியாயத்தின் 9வது வசனம், 85வது அத்தியாயத்தின் 11வது வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் சொர்க்கம்தான் வெற்றி. இது ஒரு சில வசனங்கள், இன்னும் ஏராளமான குர்ஆன் வசனங்கள் குர்ஆனுக்குள் நிறைந்து கிடக்கின்றன. அடுத்து நரகத்தை, நரக வாழ்க்கையை, நரகத்தில் செல்வதை தோல்வி என்று குறிப்பிடுகின்ற நேரடியான வசனங்கள் 6வது அத்தியாயத்தின் 31வது வசனம், 4வது அத்தியாயத்தின் 19வது வசனம், 7வது அத்தியாயத்தின் 9வது வசனம், 7வது அத்தியாயத்தின் 53வது வசனம், 10வது அத்தியாயத்தின் 45வது வசனம், 11வது அத்தியாயத்தின் 21-22 இரண்டு வசனங்கள், 18வது அத்தியாயத்தின் 103வது வசனம், 22வது அத்தியாயத்தின் 11வது வசனம், 23வது அத்தியாயத்தின் 103வது வசனம், 27வது அத்தியாயத்தின் 5வது வசனம், 39வது அத்தியாயத்தின் 15வது வசனம், 40வது அத்தியாயத்தின் 78வது வசனம், 40வது அத்தியாயத்தின் 85வது வசனம், 42வது வசனத்தின் 45வது வசனம், 45வது அத்தியாயத்தின் 27வது வசனம், 103வது அத்தியாயத்தின் 2வது வசனம். ஸ்கிரீன்ல பாக்குறீங்க, வெற்றியின் காரணங்கள் என்று ஒரு பக்கத்திலும், இன்னொரு பக்கத்தில் தோல்வியின் காரணங்கள். இப்ப இந்த வெற்றியின் காரணங்கள் என்ற அந்த பகுதியிலே 4 காரணங்கள் கூறப்பட்டிருப்பதை பார்க்கிறீர்கள். முதலாவதாக நம்பிக்கை கொள்தல், இரண்டாவது கட்டுப்படுதல், மூன்றாவது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நண்பராக ஆக்கிக் கொள்ளுதல், 4வது இஸ்லாமிய வழிமுறையை பின்பற்றுதல். இந்த 4 பற்றிய ஒரு சுருக்கமான விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்வோம். சொர்க்கம் உண்மையான வெற்றி என்றால் அந்த சொர்க்கத்திற்குரிய வழிகள் என்ன, அந்த சொர்க்கத்தை அடைவதற்குரிய காரணங்கள் என்ன, அந்த சொர்க்கத்தை அடைவதற்குரிய அமல்கள் என்ன, சரியா? எல்லாமே ஒன்றுதான், அமல்கள் என்று சொல்லுங்க, காரணங்கள் என்று சொல்லுங்க, அல்லது பாதைகள் என்று வழிகள் என்று சொல்லுங்க. முதலாவது ஈமான். ஈமான் என்றால் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த முதல் பாடத்தில் வருகிற ஜிப்ரீல் ஹதீஸ், ஹதீஸ் ஜிப்ரீல் என்று அறியப்பட்ட ஹதீஸ். அதில் ஜிப்ரீல் அவர்கள் கேட்பார்கள், ஈமான் என்றால் என்ன என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள். அல்லாஹுவை நம்புதல், அவனுடைய வானவர்களை நம்புதல், அவனுடைய வேதங்களை நம்புதல், அவனுடைய தூதர்களை நம்புதல், மறுமையில் எழுப்பப்படுவதை நம்புதல், விதியை நம்புதல். இந்த ஆறு நம்பிக்கைகள் அல்லாஹுவும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய முறையில் இருக்க வேண்டும். ஈமான் இல்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது, சரியா? ஈமான் இல்லாமல் சொர்க்கத்தை அடைய முடியாது. குர்ஆன் முழுக்க இதற்கு சாட்சி, ஹதீஸ் முழுக்க இதற்கு சாட்சி. அப்ப ஈமான் இருந்தால்தான் சொர்க்கத்தை அடைய முடியும். அப்ப முதலாவது காரணம், முதலாவது தன்மை அல்லது சொர்க்கத்தின் பாதையின் முதல் அடி ஈமான், இறை நம்பிக்கை. இறை நம்பிக்கை என்றால் இந்த ஆறும் அடங்கியதுதான் இறை நம்பிக்கை. இந்த ஆறில் எந்த ஒன்றை மறுத்தாலும் சரி, நம்பிக்கையை மறுத்ததாக ஆகிவிடும். ஒன்றை நான் இங்கே ஆழமாக நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறேன். இன்று நம்மில் பலர் விதியை மறுக்கும் பழக்கத்திற்கு ஆளாகிறார்கள். விதியை இவர்கள் மறுக்கிறார்கள், பிறகு நாத்தியத்திற்கு சென்று விடுகிறார்கள். நாத்திகவாதிகளின் முதல் படிக்கட்டு என்ன? முஸ்லிம்களில் பலர் கம்யூனிச கட்சிகளிலே, நாத்திக கொள்கைகளிலே செல்வதற்கு முதல் வழி அவர்களை விதியிலே சந்தேகத்தை கிளப்பி, விதியிலே அவர்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி, விதியிலே அவர்களுக்கு குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்களுடைய இறை நம்பிக்கையை பாழ்படுத்துவது. புரியுதுங்களா சகோதரர்களே? புரிஞ்சுச்சா? அப்ப அல்லாஹுவை நம்புறது மட்டுமல்ல, விதியையும் முழுமையாக நம்ப வேண்டும். விதியை மறுத்தவன் முஸ்லிம் அல்ல, சரியா? இப்ப ஐம்பத்தி ஏழாவது அத்தியாயத்தின் 22வது வசனம், விதியை பற்றி நாம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதற்கு மிக தெளிவான சான்று. இந்த உலகத்திலே நாம் அடைகிற எதுவாக இருந்தாலும் சரி, நமக்கு ஏற்படுகிற எந்த ஒன்றாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமல் ஏற்படாது. நன்மையாயினும் சரி தீமையாயினும் சரி என்று மிக தெளிவாக நம்பிக்கை கொள்ளுதல். அந்த விதியிலே எந்த விதத்திலும் மன சங்கடப்படுவதோ, சலனம் ஏற்படுவதோ, சந்தேகம் ஏற்படுவதோ கூடாது. சரி, அப்ப சொர்க்கப்பாதையின் முதல் பாதை ஈமான். சொர்க்கப்பாதையின் முதல் பாதை ஈமான். இரண்டாவதாக கட்டுப்படுதல். கட்டுப்படுதல் என்றால் என்ன? அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுதல், அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கீழ்ப்படிதல். அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்லிட்டார்களா, இனி எனக்கு தனி ஒரு விருப்பம் கிடையாது. புரியுதா? 33வது அத்தியாயம் 36வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், وَمَا كَانَ لِمُؤْمِنٍ وَلَا مُؤْمِنَةٍ إِذَا قَضَى اللَّهُ وَرَسُولُهُ أَمْرًا أَنْ يَكُونَ لَهُمُ الْخِيَرَةُ مِنْ أَمْرِهِمْ وَمَنْ يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ ضَلَّ ضَلَالًا مُبِينًا. 33வது அத்தியாயத்தின் 36வது வசனம். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை சொல்லிவிட்டால், இறை நம்பிக்கை கொண்ட ஆணுக்கும் இறை நம்பிக்கை கொண்ட பெண்ணுக்கும் தங்களுக்கென ஒரு விருப்பத்தை அதற்கு மாற்றமாக ஏற்படுத்திக் கொள்வதற்கு அனுமதி இல்லை. அப்ப அல்லாஹ் இங்கே என்ன சொல்ல வருகிறான், அல்லாஹ்வும் ரசூலும் சொன்னதற்கு பிறகு இது எனக்கு பிடிக்கவில்லை, இதில் எனக்கு உடன்பாடு இல்லை, இதை நான் ஒத்துக்கொள்ளவில்லை என்று கூறுபவன் என்ன அர்த்தம் என்று கூறுபவன் மூமின் அல்ல. என்ன அல்ல? எவ்வளவு பயங்கரமான எச்சரிக்கை தெரியுமா? புரியுதா இல்லையா நான் பேசுறது? அப்ப சிந்திச்சு பாருங்க, வாழ்க்கையில நம்ம எத்தனை முறை இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லி இருப்போம், அதற்காக தௌபா கேட்க வேணாம். நான் சொல்றது புரியுதா இல்லையா? அல்லாஹ் ரசூலும் சொல்லிட்டாங்க என்று தெரிந்ததற்கு பிறகு அதை நாம் மனம் விரும்பி ஏற்றுக்கொள்ளாமல் அதிலே தயக்கம் காட்டிய விஷயங்கள் எத்தனை. அந்த நிலையில எனக்கு மரணம் வந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்து 4வது அத்தியாயம் 65வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், فلا وربك لا يؤمنون حتى يحكموك فيما شجر بينهم ثم لا يجدوا في انفسهم حرجا مما قضيت ويسلموا تسليما. உன் இறைவன் மீது சத்தியமாக சொல்கிறேன் முஹம்மதே, அதாவது அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்வதே அப்படி சொல்கிறான், தங்கள் பிரச்சனைகளுக்கு உங்களை நடுவராக்கி நீங்கள் கூறுவதை மனமுவந்து ஏற்றுக்கொண்டு அதற்கு முற்றிலும் பணியாதவரை அவர்கள் சத்தியமாக மூமின்களாக ஆகவே முடியாது. புரியுதா? அப்ப முதலாவது ஈமான், இரண்டாவது என்ன? கட்டுப்படுதல். கட்டுப்படுதல் இருந்தால்தான் ஈமான் நிலை நிற்கும். ஒருவர் மூமினாக ஆனார் பிறகு கட்டுப்படவில்லை என்றால் அவர் முனாஃபிக்காக ஆகிவிடுவார். அல்லாஹ் பாதுகாப்பானா? புரியுதா இல்லையா? சூரத்து நூர் 24வது வசனம், 24வது அத்தியாயம், ஐம்பதாவது வசனம், அல்லாஹ் கேட்கிறான், நீங்கள் இதை புரிவதாக இருந்தால் சூரத்து நூர் 24வது அத்தியாயத்தினுடைய 24வது அத்தியாயத்தினுடைய 48 அல்லது 47 நீங்கள் படித்து வந்தால் உங்களுக்கு தெரியும். 47-50 அல்லாஹ் சொல்கிறான், சிலர் பேசுகிறார்கள், நாங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம், அல்லாஹ்வுடைய தூதரை நம்பிக்கை கொண்டோம், அவர்களுக்கு கட்டுப்பட்டோம் என்று. அல்ல கவனிங்க, ஒரு விஷயத்தை நம்ம தவறவிட்டாலும் கூட வகுப்பினுடைய நோக்கம் நிறைவேறது. சிலர் பேசுகிறார்கள், நாங்கள் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டோம், தூதரை நம்பிக்கை கொண்டோம், நாங்கள் அவர்களுக்கு கட்டுப்படுவோம், கட்டுப்பட்டோம் என்று. ஆனால் இவர்கள் இப்படி வாயால் சொன்னார்கள், இவர்களது செயலை பார்த்த போது சும்மைய தவல்லா ஃபரீக்கும் மின்ஹும் மின் பஅதி தாலிக், ஆனால் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் கட்டுப்படாமல் இவர்களில் ஒரு கூட்டத்தார் விலகி செல்கிறார்கள். சரியா, இந்த விலகி செல்பவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிற தீர்ப்பு என்ன? வமா உலாயிக்க பில் முஃமினீன், வமா உலாயிக்க பில் முஃமினீன். என்ன அர்த்தம் வமா? மாக்கு என்ன அர்த்தம்? இல்லை. உலாயிக்க இவர்கள், பிமுஃமினீன் நம்பிக்கையாளர்களாக, இவர்கள் நம்பிக்கையாளர்களாக இல்லை. சொல்கிறார்கள், ஆமன்னா நம்பிக்கை கொண்டோம், பில்லாஹி அல்லாஹுவை, ஒபிர் ரசூலி ரசூலை, அத்தானா அத்தானா கட்டுப்பட்டோம் என்று சொல்கிறார்கள். சும்ம பிறகு எதவல்லா புறக்கணித்து திரும்பி விடுகிறார்கள். ஃபரீக்கும் மின்ஹும் அவர்களில் ஒரு கூட்டம், மின் பஅதி தாலிக, இப்படி சொன்னதற்கு பிறகு, அதாவது செயல்படுத்த அவர்கள் முன் வருவதில்லை. புரியுதா இல்லையா? செயல்படுத்த முன் வருவதில்லை. அல்லாஹ் சொல்கிறான் இவர்களை பார்த்து, வமா உலாயிக்க பில் முஃமினீன். என்ன அர்த்தம் இப்ப நீங்க சொல்லுங்க? வமா உலாயிக்க பில் முஃமினீன், இவர்கள் நம்பிக்கையாளர்களாக இல்லை. மா இல்லை, உலாய்க்க இவர்கள் அல்லது அவர்கள் என்று சொல்லலாம். பிமுஃமினீன் நம்பிக்கையாளர்களாக. இதுக்கு அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க, விளக்கம் சொல்கிறான். ஏன் நான் இவர்களை மூமின் என்று சொல்வதில்லை? وَإِذَا دُعُوا إِلَى اللَّهِ وَرَسُولِهِ لِيَحْكُمَ بَيْنَهُمْ. இதா கண்டிஷன் உடைய வார்த்தை. இஃப் துஉ, அழைக்கப்பட்டால், தே கால்ட், அவர்கள் அழைக்கப்பட்டால், இலல்லா இலா பக்கம், அல்லாஹ் அல்லாஹ், வரசூலிஹி அவனுடைய தூதர், இவர்கள் அல்லாஹுவின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் அழைக்கப்பட்டால், லியஹ்கும பைனஹும், அல்லாஹுவோ அவனுடைய தூதரோ இவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு சொல்வதற்காக, இதா ஃபரீக்கும் மின்ஹும் முஅரிதூன், அவர்களில் ஒரு கூட்டம் புறக்கணித்து விடுகிறார்கள். ஃபரீக் குரூப், மின்ஹும் அவர்களில், முஅரிதூன் புறக்கணித்து விடுகிறார்கள். وَإِنْ يَكُنْ لَهُمُ الْحَقُّ يَأْتُوا إِلَيْهِ مُذْعِنِينَ. அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் அதற்கு அவர்கள் ஓடோடி பணிந்து ஆசையாக வருகிறார்கள். சரியா, தனக்கு விருப்பமானது அல்லாஹ்வு ரசூலு சொன்னா ஏத்துக்க தயார். எப்படி விருப்பமானதை சொன்னா, அல்லாஹ் சொன்னது இவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இல்ல பிடிக்கலையா, அடுத்து அல்லாஹ் சொல்றான், அஃபீ குலூபிஹிம் மரதுன் أم ارتابوا أم يخافون أن يحيف الله ورسوله بل أولئك هم الظالمون. اللهم அவருடைய தூதரும் அநீதி இழைத்து விடுவார்கள் இவர்களுக்கு என்று இவர்கள் பயந்து விட்டார்களா, அல்லது இவர்களுடைய உள்ளத்திலே நயவஞ்சக நோய் இருக்கிறதா? பல் أولئك هم الظالمون, இவர்கள் மகா பாதக குற்றவாளிகள், அநியாயக்காரர்கள். சரியா, அடுத்த 51வது வசனம், انما كان قول المؤمنين اذا دعوا الى الله ورسوله. انما كان قول المؤمنين اذا دعوا الى الله ورسوله ليحكم بينهم ان يقولوا سمعنا واطعنا واولئك هم المفلحون. நம்பிக்கை கொண்டவர்கள் யார் அல்லாஹ்வின் பக்கமும் அவனுடைய தூதரின் பக்கமும் அவர்கள் அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ் சொன்னதையும் ரசூல் சொன்னதையும் நாங்கள் கேட்போம், அதற்கு கட்டுப்படுவோம். இவர்கள்தான் வெற்றியாளர்கள். 52வது வசனம், وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَخْشَ اللَّهَ وَيَتَّقِهِ فَأُولَئِكَ هُمُ الْفَائِزُونَ. அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு
அல்லாஹுவை பயந்து அஞ்சு யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள். புரிஞ்சுச்சா இல்லையா? அப்ப 24வது அத்தியாயத்தின் 46வது வசனத்திலிருந்து 47வது வசனத்திலிருந்து நீங்கள் படித்து பார்த்தால், 47லிருந்து 52 வரை உள்ள இந்த வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தால் உங்களுக்கு புரிய வரும். ஈமானுக்கு பிறகு கட்டுப்படுதல் இருந்தால்தான் ஈமான் நிலைத்திருக்கும், வெற்றியாளர்கள் என்ற சான்றிதழை அல்லாஹ்விடத்திலிருந்து பெறலாம். புரியுதா இல்லையா? புரிஞ்சுதா இல்லையா? சரியா? அப்ப வெற்றியின் முதல் பாதை ஈமான் கொள்ளுதல், இரண்டாவது பாதை கட்டுப்படுதல், மூன்றாவது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் நண்பராக ஆக்கிக் கொள்ளுதல். அதாவது அல்லாஹுவையும் அவனுடைய தூதரையும் உலகத்தில் உள்ள அனைவரையும் விட மனப்பூர்வமாக நேசித்தல். உங்களுக்கு யாரை பிடிக்கும் என்றால் என்ன சொல்ல வேண்டும்? அல்லாஹுவை பிடிக்கும், ரசூலை பிடிக்கும். ஒவ்வொரு நாளும் இரவிலே தூங்கும் போது அல்லாஹ் உன்னை பார்க்க வேண்டுமே, அல்லாஹ் சொர்க்கத்தில் உன்னை எனக்கு காண்பிப்பாயாக, உன் பொருத்தத்தை எனக்கு தருவாயாக, அல்லாஹ் நான் மறுமையிலே தூதரை பார்க்க வேண்டுமே, தூதரின் கரத்தால் நீர் அருந்த வேண்டுமே, அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டும் போது அல்லாஹுவின் மீது அந்த முழு பாசத்தோடு, எப்படி முழு பாசத்தோடு முழு அன்போடு அல்லாஹுவை தொழ வேண்டும், அல்லாஹுவை இபாதத்து செய்ய வேண்டும். ஐந்தாவது அத்தியாயத்தின் 54-55 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், இன்னமா வலியுக்கும் அல்லாஹு வ ரசூலுஹு வல்லதீன ஆமனு அல்லதீன யுகீமுன ஸலாத வ யூதுன ஸகாத வ ஹும் ராகிஊன். உங்கள் நண்பர் யார் தெரியுமா? அல்லாஹ். அல்லாஹ் அவனை நமக்கு நண்பனாக ஆக்கிக் கொள்ள விரும்புகிறான். ஆனால் நாம் எத்தனை பேர் அல்லாஹுவை நண்பராக எடுத்துக்கொண்டோம்? என்னுடைய பெஸ்ட் நண்பர் என்று மனிதர்கள் இன்று யாரை பற்றி சொல்கிறார்கள்? யாரை பற்றி, யாரை பற்றி சொல்கிறார்கள்? பலர் சைத்தானை சொல்கிறார்கள், சைத்தானின் வழியில் தன்னை இழுத்துச் செல்பவர்களை சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் உள்ள மக்களை பார்த்து சொல்கிறார்கள். ஆனால் நாம் நம்முடைய முதல் நண்பனாக யாரை ஆக்க வேண்டும்? அல்லாஹுவை, அவனுடைய தூதரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மீது வைக்கிற அன்பை உலகத்தில் யார் மீதும் வைக்க முடியாது. இரண்டாவது அத்தியாயத்தின் 165வது வசனம், وَمِنَ النَّاسِ مَنْ يَتَّخِذُ مِنْ دُونِ اللَّهِ أَنْدَادًا يُحِبُّونَهُمْ كَحُبِّ اللَّهِ وَالَّذِينَ آمَنُوا أَشَدُّ حُبًّا لِلَّهِ. மூமின்கள் அல்லாஹுவை கடுமையாக நேசிப்பார்கள். எப்படி சொல்றான்? மூமின்கள் அல்லாஹுவை வார்த்தது அஷத்து, அதாவது ஒரு அசைக்க முடியாத ஒரு பொருள் ஒரு இடத்திலே வைக்கப்பட்டால் அந்த பொருளுக்குத்தான் ஷதீத் அஷத் என்று சொல்வார்கள். புரியுதா? அசைக்கவே முடியல இத, அதுக்கு என்ன சொல்லுவாங்க? அஷத் ஷதீத் என்று சொல்லுவாங்க. ஒரு மலை இருக்கு, அந்த மலையை ஷதீத் என்று சொல்வார்கள். ஏன்? அத அசைக்க முடியாது. அப்ப அல்லாஹ் சொல்கிறான், மூமின்கள் அல்லாஹ்வின் மீது வைக்கிற பிரியம் அப்படிப்பட்ட பிரியம். இதெல்லாம் பேசுறதுக்காக வேண்டி, நீங்க கேட்கறதுக்காக வேண்டி நம்ம சொல்லல. கொஞ்ச நேரம் உங்களுடைய வாழ்க்கையில ஒதுக்கி தனிமையில உட்கார்ந்து இதை சிந்திச்சு பாருங்க. அந்த முஹப்பத் என்னுடைய கல்புல வந்திருக்குதா? அப்பதான் ஈமானை அடைய முடியும். அப்பதான் ஈமானை அடைய முடியும். 33வது அத்தியாயம் 6வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான்,
النبي اولى بالمؤمنين من انفسهم.
நபி மூமின்களுக்கு அவர்களின் உயிர்களை விட விருப்பத்திற்குரியவர். அப்ப ஒருவர் சொல்றாரு, இல்ல எனக்கு என்னுடைய உயிர் தான் விருப்பமா இருக்கு, என்னுடைய மனைவி மக்கள் தான் விருப்பமா இருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு, அகைன்ஸ்ட்ல என்ன அர்த்தம்? மூமின் இல்ல, அப்ப முனாஃபிக்கு காஃபிரு. اللهم صل على محمد.
صحيح البخاري ல ஈமானின் சுவை என்ற பாடம், ஹதீஸ் எண் 16, 21, 5694, 6542, 16, 21, 5694, 6542.
இந்த ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அறிவிப்பாளர் அனஸ் இப்னு மாலிக், மூன்று தன்மைகள் இருந்தால் ஈமானுடைய சுவையை அடையலாம். அதில் முதலாவதாக, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் மற்ற அனைவரையும் விட ஒருவருக்கு மிக விருப்பமானவர்களாக ஆக வேண்டும். ஃபர்ஸ்ட் சாய்ஸ், முதல் அன்பு யார் மீது? அல்லாஹ்வின் மீதும் அவன் தூதரின் மீதும். சரியா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 15வது ஹதீஸ், அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், நான் உங்களுக்கு உங்கள் தந்தையை விட, உங்கள் பிள்ளைகளை விட, மக்கள் அனைவரையும் விட உங்களால் நேசிக்கப்படுகிறவனாக நான் உங்களுக்கு ஆகும் வரை நீங்கள் மூமினாக ஆக முடியாது. புரியுதா? சரியா? ஒருவர் ஷைத்தானை நண்பராக ஆக்கிக் கொண்டால், ஷைத்தானை நண்பனாக ஆக்கிக் கொண்டால், ஷைத்தானோடு தோழமை கொண்டால், மன இச்சையை பின்பற்றினால், அவன் மிகப்பெரிய நஷ்டத்திற்கு ஆளாகி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான், சூரா அன்-நிசா 4வது அத்தியாயத்தின் 119வது வசனம், யார் ஷைத்தானை தனக்கு நண்பனாக எடுத்துக்கொண்டானோ, وَمَنْ يَتَّخِذِ الشَّيْطَانَ وَلِيًّا مِنْ دُونِ اللَّهِ فَقَدْ خَسِرَ خُسْرَانًا مُبِينًا. யார் ஷைத்தானை தன் உறவுக்காரனாக, தன் நண்பனாக எடுத்துக்கொள்கிறானோ, அவன் மிக தெளிவான நஷ்டத்தில் விழுந்து விட்டான். சூரத்துல் கஸஸ் 28வது அத்தியாயத்தின் 50வது வசனம், அல்லாஹ் சொல்கிறான், யார் தன் மன இச்சைக்கு கட்டுப்படுகிறானோ, தன் மன இச்சையை தன் தோழனாக ஆக்கிக் கொள்கிறானோ, அல்லாஹுடைய நேர்வழியை பின்பற்றுவதில்லையோ, அவனை விட பெரிய வழிகேடன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் இத்தகைய அநியாயக்காரர்களுக்கு நேர்வழி காட்ட மாட்டான். அஃபரைத மன் இத்தகத இலாஹு ஹவா. நபியே, உங்களுக்கு தெரியுமா, தன் மன இச்சையை தன்னுடைய நண்பனாக ஆக்கிக் கொண்டவன், சூரத்துல் ஜாசியா 45வது அத்தியாயத்தின் 23வது வசனம், அஃபரைத மன் இத்தகத இலாஹு ஹவாஹு வஅதல்லஹு அல்லாஹு அலா இல்மின் வஹதம அலா ஸமிஇஹி வகல்பிஹி வஜஅல அலா பஸரிஹி கிஷாவதன் ஃப
ومن يهديه من بعد الله أفلا تذكرون وقالوا ما هي إلا حياتنا الدنيا نموت ونحيا وما يهلكنا إلا الدهر وما لهم بذلك من علم إن هم إلا يظنون.
سورة الجاثية أولية 23-24 வசனம். நபியே, தன் மன இச்சையை பின்பற்றுபவனை, தன் மன இச்சைக்கு கட்டுப்படுபவனை, அதையே தனக்கு கடவுளாக ஆக்கிக் கொண்டவனை பற்றி நீர் எனக்கு செய்தி சொல்லும். இவன் யார் தெரியுமா? அல்லாஹ் இவனை வழிகெடுத்து விட்டான், இவனை அல்லாஹ் வழிகேட்டிலே விட்டுவிட்டான். இதற்கு பல விளக்கம் சொல்கிறார்கள். ஒன்று, இவனுக்கு கல்வி இருந்தது, மார்க்கம் இருந்தது, ஆனால் மார்க்கத்தை விட்டுவிட்டு மன இச்சையை பின்பற்றியதால் அல்லாஹ் இவனை வழிகேட்டிலே விட்டான். இரண்டாவது, அல்லாஹ்வுக்கு தெரியும் இவன் இதற்குத்தான் தகுதியானவன் என்று. ஏன்? மன இச்சையை பின்பற்றியதால். இவனுடைய செவியின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டான், இவனுடைய இதயத்தின் மீதும் அல்லாஹ் முத்திரையிட்டான், இவன் பார்வையின் மீது அல்லாஹ் திரையை ஆக்கிவிட்டான். அல்லாஹ், இவருக்கு பிறகு இவனுக்கு யாராவது நேர்வழி காட்டுபவர் இருக்கிறாரா? அல்லாஹ் பாதுகாப்பானா? எவ்வளவு பயங்கரமான வசனம் பார்த்தீங்களா? அல்லாஹ்வுக்கு பிறகு, அல்லாஹ் இவனை வழிகெடுத்ததற்கு பிறகு இவனுக்கு நேர்வழி காட்டுபவர் யாராவது இருக்கிறார்களா? அஃபலா தஸக்கரூன், நீங்கள் சிந்தித்து பார்க்க மாட்டீர்கள்? நீங்கள் அறிவு பெறுவதற்கு, நல்லறிவு பெறுவதற்கு இது போதாது உங்களுக்கு? இவர்களுடைய பேச்சு என்ன? என்னையா சும்மா எப்ப பார்த்தாலும் மரும ஆக்கிரத்து சொர்க்கம் சொர்க்கம்னு இந்த மௌலிமார்கள் பேசிக்கிட்டு பள்ளிவாசலுக்கு போனா பயமூத்திக்கிட்டே இருக்கிறானுவ, எப்படி பேசுறது? வேற தலைப்பே கிடைக்காத ஐயா. என்ன என்ன தலைப்புல எல்லாம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க? சயின்ஸ், டெக்னாலஜி, ராக்கெட்டை விட்டுக்கிட்டு இருக்கிறானுவ. இவனு என்னன்னா எப்ப பார்த்தாலும் சொர்க்கம் 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 நரகம் நரகம் பயமூத்திக்கிட்டே இருக்கானுவ. கேள்விப்பட்டிருந்தீங்களா பேசுறத? ஏன் பள்ளிக்கு வர மாட்டேங்குது? எப்ப பார்த்தாலும் நரக நரகன்னு சொல்றானுயா, பயமூத்திக்கிட்டே இருக்கானு. உண்மையிலே இவன் பயந்துருந்தா நிச்சயமா வந்திருப்பான் பள்ளிக்கு. புரியுதா? திமிருத்தனம். அல்லாஹ் சொன்னா இப்படித்தான் அந்த காலத்திலயும் பேசுறானு. என்னடா இந்த நபி எப்ப போனாலும் மர்ம மர்மன்று கிடக்கிறார். மர்மையாவது, அதாவது இதாவது உலகம்டா, என்ஜாய், மேக் த லைஃப் என்ஜாய், இன்பம் காணுவோம். எப்படி இன்பம் காணுவோம்? சுகம் காணுவோம். இதற்கு பிறகு என்ன இருக்கிறது? There is nothing except this dunya. இதான் life. இதான் life. போடு, ஆடு, குதி, ஓடு, எல்லாம் செய்ய பார்த்துக்கலாம். என்ன மூத்துவனையா? என்ன வாழ போறோம்? கொஞ்ச நாளைக்கு நல்லா இன்பமா வாழ்ந்துட்டு போவோம். எப்படி எப்படி பேசுறாங்க? ஏமா பாக்கெட் வாங்கினீங்க, தண்ணி பாட்டில் வாங்கி அல்லது ஒரு கேன்ல வாங்கி ஊத்தி கொடுத்துருக்கலாம்ல கிளாஸ்ல? இது ரொம்ப சுகாதார கெடுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப பயங்கரமா அறிவிப்பு செய்யறாங்களே, ரொம்ப மோசமானதுன்னு சொல்றாங்க. சென்னையும் இந்தியாவில தான் இருக்கு, கட்டிமேடும் இந்தியாவில தான் இருக்கு, மொத்த இந்தியாவே அப்படித்தான். புரியுதா? அம்மாவே இப்படின்னா மகன் எப்படி இருப்பா? எனது உங்களுக்கு எல்லாம் துன்யா பேசுகிறார்கள். என்னப்பா இந்த கொஞ்ச கால லைஃப், என்ஜாய் பண்ணுப்பா. எப்படி சொல்றாங்க? அனுபவிக்கலாம்ப்பா, என்னப்பா தப்பு இருக்கு? வாழ்ந்துட்டு போறோம், வாழ்ற வரைக்கும் நல்லா வாழுவோம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. அல்லா சொல்றான், மூட்டா பசங்க இவர்கள்லாம். என்ன சொல்றான்? இவனுலாம் மூட்டாள்கள். அவனு நம்மள சொல்றானுவ, அவனு எப்படி சொல்றானுவ? என்னடா ஒரே மர்ம மர்மன்னு சொல்லிட்டு இருக்கிற கை மேல உள்ள லாபத்தை விட்டுக்கிட்டு இருக்கிறானுவ. எப்படி கை மேல உள்ள இன்பத்தை, லாபத்தை விட்டு கொண்டிருக்கிறார்கள் முட்டாள்கள் என்று இவர்கள் நம்மை சொல்கிறார்கள். நம்ம பதில் சொல்ல வேணாம். நம்மளை படைச்ச அல்லாஹ் சொல்றான் இவர்கள் முட்டார்கள் என்று. அறிவில்லாத பசங்க இவனுவெல்லாம். இன்னும் இல்லாத ஒரு கற்பனையில் மூழ்கி இருக்கிறார்கள். எப்படி ஒரு கற்பனையில் மூழ்கி இருக்கிறார்கள். ஒரு நரம்ப டைப் பண்ண தெரியும். எப்படி அப்போல போய் அட்மிட் ஆனவன அப்ப தெரியும் கதையெல்லாம். சரியா? சம்பாதிச்ச பணத்தெல்லாம் கறக்கும் போது அப்ப தெரியும். அல்லாஹ் ஒரு நரம்ப லூஸ் பண்ணிட்டானா அப்ப தெரியும். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாப்பானாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. இப்ப கண்ணியத்திற்குரியவர்களே புரிந்து கொள்ள வேண்டும், ஈமான், அந்த ஈமானுக்கு எதிராக என்ன இருக்கிறது? இணை வைத்தல், முன்னாடி போகணும், குஃபுர், மறுத்தல், நிராகரித்தல், மேல முன்னாடி ஈமானுக்கு நேராக மறுத்தல், நரகத்தின் முதல் பாதை. எதை மறுத்தாலும் சரி. அடுத்ததாக கட்டுப்படுதல், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும், அதுக்கு நேரா மாறு செய்தல். அல்லாஹ் பேச்ச கேட்கறது இல்ல, வலது கையில தண்ணி குடிக்கணும், இடது கையில குடிக்க கூடாது, ரசூலுடைய பேச்சுக்கு மாறு செய்யறது. மூன்றாவது, அல்லாஹ்வையும் ரசூலையும் நேசிக்கணும். அதுக்கு மாத்தமா சைத்தான நேசிச்சா, மனைச்சியை நேசித்தால், அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறுபாடு செய்யறாங்கல்ல அவர்களை நேசித்தால், அதுக்கு ஒரு வசனத்தை எழுதிக்கிற சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் 23வது வசனம் இன்ஷா அல்லாஹ். ஒன்பதாவது அத்தியாயத்தின் 23வது வசனம் நம்ம அதுக்கு எழுதல, எழுதிக்கங்க. அதாவது சைத்தானை நேசிக்க முடியாது, மனைச்சியை நேசிக்க முடியாது, அதே போல அல்லாஹ் ரசூலுக்கு மாறாக நம்மளை திருப்ப வேண்டும் என்று மனிதர்கள் நினைத்தாலும் சரி. அந்த மனிதர்கள் முதல் கட்டமா யார் வருவாங்க? யாரு? தாய் தந்தை, சகோதரர்கள், உறவினர்கள் வந்தாலும் சரியே. சூரத்து தௌபாவுடைய 23வது வசனத்தில் அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். 24ல இன்னும் அதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கண்டித்து சொல்கிறான். நம்பிக்கையாளர்களே, உங்கள் பெற்றோரையும் உங்கள் சகோதரர்களையும் உங்களின் நண்பர்களாக ஆக்காதீர்கள். அவர்கள் இறை மறுப்பை, இறை நம்பிக்கையை விட நேசித்தால், குஃப்ரை, இறை நிராகரிப்பை, அல்லாஹ்விற்கும் ரசூலுக்கும் மாறு செய்வதை அவர்கள் இறை நம்பிக்கையை விட அதிகமாக நேசிக்கும் போது, அவர்களை உங்களின் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், எடுத்துக்கொள்ளாதீர்கள். பிறகு 24 அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய மனைவிமார்கள், உங்களுடைய நெருக்கமான உறவினர்கள், உங்களுடைய செல்வம், உங்கள் வியாபாரம், உங்கள் வீடு, இவை அனைத்தும் அல்லாஹ்வை விட, ரசூலை விட, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வதை விட விருப்பமானதாக இருந்தால் என் தண்டனையை எதிர்பாருங்கள். தம்பிங்களா, புரியுதா இந்த வசனம்? அல்லாஹ்வை விட, ரசூலை விட, தீனை விட, அதற்கு எதிராக சொல்லக்கூடிய பெற்றோர்களை நேசித்தால் என்ன என்ன தருவேங்கிற அல்லாஹ் தஆலா தண்டனை தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான், அதாவை இறக்குவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த வசனத்தை முடிக்கும் போது அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இந்த வசனத்தை 24வது வசனத்தை அல்லாஹ் முடிக்கும் போது, இத்தகைய கொடூர பாவிகளுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். எவ்வளவு அச்சுறுத்தலான வாசகம் தெரியுமா? என்னங்க, அவங்க ஜினா செய்யல, மது அருந்தல, கொலை பண்ணல, கொள்ளையடிக்கல, ஆனா செஞ்சது என்ன? இந்த கல்புல, இந்த கல்புல யாருக்கு இடம் கொடுத்தாங்க? தீனுக்கு மாற்றமாக சொல்லக்கூடிய, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு எதிராக கட்டளை சொல்லக்கூடிய பெற்றோர்களை உலகத்தையும் நேசிச்சாங்க. என்ன தம்பி, அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கும் மாற்றமாக எதிராக வழி நடத்தக்கூடிய பெற்றோர்களை, உறவினர்களை அவர்கள் நேசித்ததால், வேற ஒன்றும் செய்யல, ஜினா செய்யல, மது அருந்தல, கொலை பண்ணல, கொள்ளையடிக்கல, அல்லாஹ் இல்லைன்னு சொல்லல, புரியுதா, மறுமை இல்லை என்று சொல்லவில்லை. இதன் காரணமாக அல்லாஹ் அவர்களை சொல்கிறான், இத்தகைய கொடூர பாவிகளுக்கு நான் நேர்வழி காட்ட மாட்டேன். இப்ப நினைச்சு பாருங்க, ஏன் இன்னைக்கு ஹிதாயத்து நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு, ஏன் இன்னைக்கு மக்களுக்கு அல்லாஹ்வுடைய அதாபு இங்க இருக்கு? நோய் எங்க இருக்கு? எங்க இருக்கு நோய்? இந்த கல்பு இல்ல இருக்கு நோய். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இதை சரி பண்ணாம நீ டெல்லிக்கு போ, ஹைதராபாத்துக்கு போ, என்ன ரயில் ரயிலா நீ பயணம் செஞ்சு போ, கோஷம் கோஷமா போடு, எவ்வளவு வேணாலும் இட ஒதுக்கிட்ட வாங்கிடு, ஒன்னும் செய்ய முடியாது. ஏன் முடியுமா? ஏதாவது முடியுமா? அல்லாஹ் பாதுகாப்பு. خير اللهم صل على محمد وعلى ال محمد نبارك وسلم عليه. இப்ப இந்த இடத்துல சூரத்து தௌபாவுடைய 9:23-24 எழுதுறீங்கல, இன்னொரு வசனத்தையும் சேர்த்து எழுதிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப நம்ம அதிகமா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய வசனங்கள். சூரத்துல் முஜாதலா, முஜாதலா என்றும் சொல்லலாம், முஜாதிலா என்றும் சொல்லலாம். 58வது அத்தியாயம், வசனம் எண் 22. நேரம் நமக்கு ரொம்ப குறுகியதா இருக்கு. சரி, இதை நீங்க உங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. சரியா? இப்ப சூரத்து தௌபாவுடைய 9:23-24 சொன்ன வசனம் அதே அர்த்தம் தான், இன்னும் கடுமையா அல்லாஹ் சொல்றான். சரியா? யார் அல்லாஹ்வையும் ரசூலையும் மட்டும் நேசிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் ஈமானை கிடைக்கும். புரியுதா? அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுக்கக்கூடிய அல்லது அல்லாஹ்வையும் ரசூலோடு எதிர்க்கக்கூடிய பெற்றோர்கள், குடும்பத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், இவர்களையெல்லாம் விட்டு யார் விலகுகிறார்களோ இவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும், இவங்களுக்கு தான் இந்த துன்யால நான் உதவி செய்வேன் அல்லாஹ் சொல்றான். பத்ரில் ஏன் சஹாபாக்களுக்கு அல்லாஹ் உதவி செஞ்சான்? இந்த வசனம் அது குறித்து இறக்கப்பட்டது. ஏன் உதவி செஞ்சான் அல்லாஹ் தஆலா? எதுக்கு உதவி செஞ்சான்? பத்ரில் சஹாபாக்கள் எதிரணியில யாரை சந்தித்தார்கள்? உறவினர்களை. ரஹீகுல் மக்தூம் எடுத்து படிச்சு பாருங்க. தந்தையை வெட்டினார், மகனை வெட்டினார், தாய் மாமனை வெட்டினார். இதனால அல்லாஹுவை மறுத்த காரணத்தால் அபூபக்கர் சொன்னாங்க, மகனே நீ என் வாளுக்கு கீழே வராம போயிட்டியே. மகன் சொன்னாரு, முஸ்லிமானதுக்கு பிறகு பின்னாடி, தந்தையே நான் போர் செய்து கொண்டே இருந்தேன், அப்ப உங்களை பார்த்தேன், நீங்க என்ன பார்க்கல, நான் நினைச்சிருந்தா பின்னாடியில இருந்து உங்களை குத்தி இருக்கலாம், ஆனா தந்தை என்ற பிரியத்தால் விட்டு விட்டேன் என்று. அப்படியே அகைன்ஸ்ட்ல அபூபக்கர் சொன்னாரு, மகனே ஆஹா, நான் உன்னை பார்க்காமல் போய்விட்டேனே, பார்த்திருந்தால் உன்னை அங்கேயே கொன்றிருப்பேனே. வார்த்தை தான், எப்படிப்பட்ட வார்த்தை! உமர் சொன்னாங்க, பதிலில் கைதியா கொண்டு வரப்பட்டாங்க, உமருடைய மாமா, தாய் மாமா, ரசூலுல்லா என் கையில கொடுங்க அவன் கழுத்தை வெட்டுறேன்னாங்க. ரசூலுல்லா சல்லா அலி சொல்லம், என் கையில கொடுங்க அவன் கழுத்தை நான் வெட்டிடுறேன் அப்படின்னாங்க. வேற யாரும் வெட்டு, நான் தான் வெட்டுவேன். இதுக்காக எல்லாம் மேல கொண்ட பிரியம், எங்களுக்கு உலகத்திலே எந்த ஒரு அன்பும் கிடையாது அல்லாஹ்வின் அன்பை மிகைத்ததாக, உலகத்திலே எந்த ஒரு நேசமும் கிடையாது அல்லாஹ்வின் நேசத்தை மிகைத்ததாக. லா இலாஹ இல்லல்லாஹ். சரியா? உமருடைய பேச்சை கேட்கல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபிதியா வாங்கி விட்டுட்டாங்க. அல்லாஹ் வசனத்தை இறக்கினா, அதாபுடைய வசனத்தை மன்னிச்சுட்டேன்னு அல்லாஹ் சொன்னா. ரசூல்லா அழுதுகிட்டு இருந்தாங்க, கேட்டாங்க, உமரே வேதனை இறங்கி இருந்தால் உம்மை தவிர எல்லோரும் சிக்கியிருப்பார்கள், அல்லாஹ் பாதுகாத்து. அல்ஹம்துலில்லாஹ். ஹை, அடுத்து பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமான, இது ரொம்ப முக்கியமான விஷயம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். 4வது, இஸ்லாமிய வழிமுறையை பின்பற்றுதல். இப்ப முந்தி சொன்னதெல்லாம் இங்க கல்பு சம்பந்தப்பட்டது. சரியா? ஈமான், மஹப்பத், இத்தாஅத், கட்டுப்படுதல், இத்திபா. 4வது என்ன? தி வே ஆஃப் லைஃப், வாழ்க்கை வழிமுறை, கலாச்சாரம். இன்னைக்கு சொல்றாங்களா இல்லையா, அதற்கு உங்க பயானம் உங்களோட வச்சுக்கங்க, எங்களுக்குன்னு ஒரு ஜமாத் இருக்கு, எப்படி எங்களுக்குன்னு ஒரு ஜமாத் இருக்கு, அதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்கு, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு நாட்டாம இருக்கு, அதை பார்த்துப்போம் முதல்ல, அதுக்கு ஒத்து வந்தா இஸ்லாம், இல்லைன்னா அதை பள்ளிக்கு வெளியில வச்சிருங்க. எப்படி? ஒரு பள்ளிவாசல்ல இஸ்லாம் இப்படி சொல்லுதேன்னு சொன்னா, இஸ்லாத்தை பத்தில இங்க பேசாதீங்க, வெளியே போய் பேசுங்க. எப்படி? பள்ளிவாசக்குள்ளார இஸ்லாத்தை பத்தி பேசக்கூடாதா? இஸ்லாத்தை பேசுறதா எங்க போய் பேசணுமா? வெளியே போயிருங்க. இங்க எதை பத்தி பேசுவோம், எங்க நிர்வாகம் கமிட்டி என்ன சொல்லுதோ அதை பத்தி பேசுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ். மூன்றாவது அத்தியாயத்தின் 19வது வசனம், ஐந்தாவது வசனத்தின் 5வது அத்தியாயத்தின் 3வது வசனம், 3வது அத்தியாயத்தின் 85வது வசனம், 61வது அத்தியாயத்தின் 77வது வசனம். அல்லாஹ் தெளிவா சொல்கிறான் இந்த வசனங்கள்ல, அல்லாஹ்விடத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கொள்கை, வழிபாட்டு முறை, ஒரு அமைப்பு இருக்கிறது என்றால் அது இதுதான் இஸ்லாம். இன்ன தீன இந்தல்லாஹில் இஸ்லாம். 3வது அத்தியாயம் 19வது வசனம். அல்லாஹ்க்கு ஒரு தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் அங்கீகரித்த மார்க்கத்திலே, கொள்கையிலே நம்மை பிறக்க வைத்தான். நமக்கு அல்லாஹ் அதை புரிவதற்கு தௌஃபீக் அருள் செய்தான். அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் தான். 3வது அத்தியாயத்தின் 85வது வசனம், வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனா, இஸ்லாமை விட்டுவிட்டு வேறொன்றை ஒருவர் மதமாக, கொள்கையாக, மார்க்கமாக, வழிமுறையாக எடுத்தால், ஃபலன் யுக்பல மின்ஹு, அவனிடமிருந்து எதுவும் அங்கீகரிக்கப்படாது. எல்லாம் ரிஜெக்டட். என்ன எல்லாமே ரிஜெக்டட் பீஸ், முடிஞ்சு, எக்ஸ்பைரி, எல்லாம் முடிஞ்சு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கமும் எக்ஸ்பயர், ஐசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மார்க்கமும் எக்ஸ்பயர், எல்லாம் முடிந்து விட்டது. இனி செல்லுபடியாகும்படியான ஒரே மார்க்கம் என்ன? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த இஸ்லாம், அவர்களுக்கு முழுமைப்படுத்தப்பட்ட இந்த இஸ்லாம். தெளிவா அல்லாஹ் சொல்லிட்டான். 5வது அத்தியாயம் 3வது வசனம், அல்யௌமா அக்மல்து லக்கும் தீனக்கும் வஅத்மம்து அலைக்கும் நிஅமதி வரதீது லக்கும்ல் இஸ்லாம் தீனா. இந்த மார்க்கம் எப்படிப்பட்டது? கம்ப்ளீட்டட். எப்படி? முழுமைப்படுத்தப்பட்டது, நிறைவு செய்யப்பட்டது. எங்கேயும் ஓட்ட உடசல பார்க்க முடியாது. அப்படி ஓட்ட உடசல் இருக்குன்னு சொன்னா சொல்றவனிடம்தான் ஓட்டை உடசல் இருக்கிறது. அவனுடைய கண்ணில் தான், அவனுடைய அறிவில் தான் கோளாறு இருக்கிறது. அதை சரி செய்து கொண்டால் இங்க கரெக்டா இருக்கும். சரியா? இப்ப இதுக்கு அடுத்து, இதுக்கு எதிராக என்ன இருக்கு? முன்னோர், பெரியோர், எங்களுடைய மூதாதைகள், இவர்கள் சொல்லிய சடங்குகளை, சம்பிரதாயங்களை, இவர்கள் வழிகாட்டிய வழிமுறைகளைத்தான் நாங்கள் பின்பற்றுவோம் என்று கூறினால் முடிந்தது. எங்கே செல்வார்கள்? நரகப்படுகுழி, நரகப்படுகுழி. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இதிலே மிக அச்சுறுத்தல் ஊட்டக்கூடிய வசனம் சூரத்துல் அஹ்சாப் 33வது அத்தியாயம் 66வது வசனம். நீங்க படிக்கிறதா இருந்தா 64லிருந்து படிச்சுட்டு வாங்க. சரியா? 64லிருந்து 65லிருந்து 66லிருந்து இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான், நரக படுகுழியிலே தள்ளப்பட்டு. நீங்க பார்த்திருக்கீங்களா, எங்கேயாவது ஹோட்டல் போயிருந்தா இந்த சிக்கன் தந்தூரி போடுவாங்க, கபாப் போடுவாங்க, இப்படி கம்பியில குத்தி நெருப்புல இப்படி பழுக்க காய்ச்சி காய்ச்சி எடுப்பாங்க. சிக்கன் தந்தூரி என்ன செய்வாங்க, ஒரு இரும்பு கம்பியில குத்தி தண்ணூர் அடுப்புக்குள்ளார விட்டு அப்படியே சூடு காட்டி எடுப்பாங்க. அல்லாஹ் சொல்கிறான், நரக படுகுழியிலே, நரக படுகுழியிலே பாவிகளை, வானவர்கள், யௌம துக்கல்லபு வுஜூஹுஹும் ஃபின்னார், காலை பிடிச்சிக்கிட்டு நரகவாதி எவ்வளவு பெருசா இருப்பான் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நரகத்தை பத்தி ஏதாவது பயான் கேட்டுக்கிறீங்களா? நரகவாதி எவ்வளவு பெருசா இருப்பான் யாராவது சொல்லுங்க பாக்கலாம். ஒருத்தர் சொல்லுங்க, கைத்துங்க. நரகவாதி எவ்வளவு பெருசா இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு உதாரணம், ஒரு ஹதீஸ், யாராவது? ஒரு பல்லே உகது மலை அளவு இருக்குன்னு சொன்னா அப்ப முழு ஆள் எவ்வளவு பெருசா இருப்பான், அவன் முகம் எவ்வளவு பெருசா இருக்கும், அவனை கை, அவனுடைய காலை பிடிச்சி மலைக்கு என்ன செய்வார்னு சொன்னா அவனுடைய முகம் மட்டும் நெருப்புல, அந்த நெருப்பு கங்குல படுற மாதிரி தேப்பார் போட்டு எப்படிங்க, ஒரு மனுஷனை தண்ணியில முக்குவாங்க பாத்தீங்களா, தலையை பிடிச்சி, அல்லது சில சமயத்துல சில காட்டு மிராண்டிகள் மனிதர்களை பிடிச்சி மண்ணில் பிடிச்சி மூஞ்ச போட்டு தேப்பாங்க பாத்திரீங்களா, அதாவது வேதனை செய்யும் போது மலக்குகள் என்ன செய்வாங்க இவர்களை, நாளைக்கு மறுமையில இவர்களுடைய முகத்தை எங்க வச்சு தேப்பாங்க, கொஞ்சம் லேசா இமேஜ் பண்ணி பாருங்க, நரக நெருப்பு எவ்வளவு பயங்கரமா இருக்கும் யாருக்காவது தெரியுமா, ஹதீஸ் தெரியுமா, உலக நெருப்பை விட சஹி முஸ்லீம் ஹதீஸ் நம்ம எவ்வளவு பயன் செஞ்சிருக்கிறோம் நரகத்தை பத்தி, 60 மடங்கு இதை விட பயங்கரமானது, இதை விட 60 மடங்கு பயங்கரமானது. குர்ஆன்ல அல்லாஹ் இத்தனை இடத்துல சொல்றான், பட்ட உடனே என்ன செஞ்சிடும், உருக்கி எடுத்துரும், அப்படியே அந்த ஜுவாலை வீச ஆரம்பிச்சோடனே அதனுடைய உஷ்ணம் எங்க போயிடும், எங்க போயிடும், கல்புக்கு போயிடும். வயலுள்ளி குல்லி ஹுமசத்தில் வயலுள்ளி குல்லி ஹுமசத்தில் லுமசா அல்லதி ஜமஅ மாலஹு வஅத்ததா யஹ்சபு அன்ன மாலஹு அக்லதா கல்லால இம்பதன்ன ஃபில் ஹுதமா வமா அத்ராகம் அல் ஹுதமா நாருல்லாஹில் மூகதா அல்லதி தத்லிஉ அலல் அஃஇதா. அப்ப அவர்களுடைய முகங்களை நரக நெருப்பிலே போட்டு புரட்டி எடுக்கும் போது அவர்கள் சொல்வார்கள், கைசேதமே கைசேதமே, நான் அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே. எப்படி கத்துவான், வலிக்குதேன்னு கத்த மாட்டான், எப்படி கத்துவான், கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே, நாங்கள் எங்கள் முன்னோருக்கு எங்கள் ஜமாஅத்துக்கு எங்கள் பஞ்சாயத்துக்கு தான் கட்டுப்பட்டோம், எங்கள் கமிட்டிக்கு தான் கட்டுப்பட்டோம். இன்னா தானா சாதத்தனா வ குபரா அனா சாதா சாதத்துன் சாதாத் அதனுடைய பன்மை, சாதத்தனா சாதத்துன் என்ன அர்த்தம், எங்களில் உள்ள சிறப்பிற்குரிய தலைவர்கள் பஞ்சாயத்து தலைவர்கள், வ குபரா அனா எங்களில் பெரியவர்கள் பணக்காரங்க ஜமாத்து தலைவர்கள், அதாவது யாரெல்லாம் இவங்க யாரு, அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு அகைன்ஸ்டா வழிகாட்டியவர்கள், அல்லாஹ்வுடைய தீனுக்கு உட்பட்டு வழிகாட்டியவர்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய தீனுக்கு மாற்றமா எதிரா வழிகாட்டிய எங்களுடைய தலைவர்களுக்கும் எங்களின் முன்னோருக்கும் எங்களில் உள்ள சான்றோருக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோமே. எங்களை அவர்கள் வழிகெடுத்தார்கள், பாப்பாங்க இவ்வளவு வேதனை தாங்க முடியல, இதுக்கெல்லாம் யாரு காரணம், யாரு காரணம், எங்கள் முன்னோர்கள் எங்கள் தலைவர்கள். அல்லாட்ட சொல்லுவாங்க, யா அல்லா இந்த நரகத்தில் அவனு எங்க இருக்கான்னு தேடிப்புடி, உனக்கு ஒன்னும் கஷ்டம் கிடையாது, அவர்களை பிடித்து எங்களுக்கு கொடுப்பதை போன்று இரண்டு மடங்கு வேதனைகளை அவர்களுக்கு கொடு. எப்படி, ரப்பனா ஆதிஹிம் துஃபைனி மினல் அஸாபி வலஅன்ஹும் லஅனன் கபீரா, அவர்களுக்கு 2 மடங்கு வேதனை கொடுத்து அவர்களை சபிப்பாயாக, பெரிய சாபம் இடுவாயாக, அல்லாஹ் பாதுகாப்பானாக. அப்ப உண்மையான வெற்றி சொர்க்கம், உண்மையான வெற்றி சொர்க்கம், அந்த சொர்க்கத்தை அடைவதற்கு நமக்கு அடிப்படையான 4 பாதைகள், முதலாவது ஈமான், இரண்டாவது கட்டுப்படுதல் அல்லாஹ்விற்கும் தூதருக்கும், மூன்றாவது அல்லாஹ்வையும் தூதரையும் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுதல் நேசித்தல், 4வது இஸ்லாமிய வழிமுறையை முழுமையாக பின்பற்றுதல். இதற்கு எதிரில் உண்மையான தோல்வி நரகம், அந்த நரகத்திற்கு இழுத்துச் செல்லக்கூடிய பாதை இறை நிராகரிப்பு, இறை மறுப்பு, மாறு செய்தல், ஷைத்தான் மன இச்சை, அதுபோன்று அல்லாஹ்விற்கும் தூதருக்கும் மாறு செய்பவர்களை நேசித்தல், 5வது அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இஸ்லாமை பின்பற்றுவதை விட்டுவிட்டு முன்னோர்களின் வழிமுறைகள் சடங்கு சம்பிரதாயங்களை பின்பற்றுவது. அடுத்த அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு 3வது ஒரு பக்கமும் 4வது ஒரு பக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு, பாருங்க இருக்கா, இதுல பாருங்க, வெற்றியாளர்களின் பண்புகள், வெற்றி யாளர்களின் பண்புகள். இதுல ஏறக்குறைய 50 பண்புகளை நேரடியாக குர்ஆன் வசனத்திலிருந்து எடுத்து உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. அதாவது யாரையெல்லாம் சொர்க்கவாசிகள், சொர்க்கத்திற்கு தகுதி உடையவர்கள், அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவர்களிடத்தில் என்னென்ன குவாலிபிகேஷன் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் கூறினானோ அந்த குவாலிபிகேஷன்ஸ் சரியா உங்களுக்கு தரப்பட்டுள்ளது. நீங்க உங்க வீடுகளுக்கு போய் குர்ஆனுடைய வசனங்களை எடுத்து ஆய்வு செய்து அந்த பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்து ஒரு வாய்ப்பு கிடைத்தால் இந்த பண்புகளை பற்றி விரிவாக நாம் ஒரு அமர்வு வைப்போம். நீங்க அதுக்கு முன்னாடி இதெல்லாம் குர்ஆன்ல இருந்து எடுத்து படிச்சு எவ்வளவு மனப்பாடம் பண்ண முடியுமோ, இத எவ்வளவு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய முடியுமோ செய்யுங்க. நாம் கூறிய நம் பாடத்தை இப்போது சுருக்கமாக உங்களுக்கு ஒரு முறை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, உலகத்திலே நாம் விரும்பியதை அடைவது வெற்றியல்ல, உலகத்திலே நாம் விரும்பியதை அடையாமல் போவது தோல்வியல்ல, புரியுதா? மறுமையிலே சொர்க்கம் செல்வதுதான் வெற்றி, மறுமையிலே நரகம் நுழைவதுதான் தோல்வி. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்றால் இந்த அடிப்படை பண்புகள் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். சொர்க்கத்திற்கான வழிகள் 4. ஈமான் இருக்க வேண்டும், கட்டுப்படுதல் இருக்க வேண்டும், அல்லாஹுவையும் ரசூலையும் நேசித்தல் இருக்க வேண்டும், இஸ்லாம் முழுமையாக இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு அதை வழங்கி அருள் புரிவானாக. நரகம் அதற்குரிய வழி, அல்லாஹுவை நிராகரித்தல், அவனது மார்க்கத்தை நிராகரித்தல், அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படாமல் மாறு செய்தல், ஷைத்தானை மன இச்சையை ஷைத்தானின் வழிகளை பின்பற்றுபவர்களை நேசித்தல், அவர்களை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளுதல், இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட்டு மூட நம்பிக்கைகளையும் முன்னோர்களின் கலாச்சாரங்களையும் பின்பற்றுதல். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இதுதான் நம்முடைய கல்வி வகுப்பின் சுருக்கம். வெற்றி ஒரு விளக்கம் என்ற இந்த பாடத்தின் அடிப்படை அம்சம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் நாம் வாழும் நாள் வரை இதை நினைவுபடுத்தி தருவானாக. இதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் உதவி செய்வானாக. இப்போது உங்களுக்கு ஏதாவது அவசியமான கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் இன்ஷா அல்லாஹ். மன இச்சையை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு சொல்லி, இது சம்பந்தமா தாருல் ஹுதால ஒரு 2 மணி நேரம் சீடியே இருக்கு. மன இச்சையை எப்படி கட்டுப்படுத்துவதுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு டாபிக் நம்ம நாகர்கோயில் பேசினது இருக்குது. அதை சுருக்கமா சொல்றதா இருந்தா சரியா, அதாவது நிறைய விளக்கம் இருக்கு நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்றதுக்கு சரியா, அதாவது சாத்தியமா இப்ப எப்படி எடுத்து நடக்கிறதுக்கு. 1, அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் அதற்குண்டான தௌஃபீக்கை தருவானாக. மன இச்சைக்கு கட்டுப்படுவதால் இந்த உலகத்தில் ஏற்படும் இழிவை முதலாவதாக நாம் பார்க்க வேண்டும். அதாவது உங்களுக்கு உடனே ஸ்டெப் எடுக்கிறதுக்கு சொல்றேன் சரியா. இப்ப உதாரணத்துக்கு பரீட்சையில் ஒருத்தன் காப்பி அடிக்கிறான் சரியா, பரீட்சையில் ஒருத்தன் காப்பி அடிக்கிறான், என்ன இந்த நான் காப்பி அடிக்கிறத இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டார்னா எனக்கு என்ன ஆகும் சொல்லுங்க, என்ன ஆகும் அப்படிங்கறத அவன் நினைச்சு பார்த்தானா காப்பி அடிப்பானா, அடிக்க மாட்டான். அதே போல நான் செய்யற இந்த தப்ப, நான் செய்யற இந்த அசிங்கத்தை அல்லாஹ் மக்களுக்கு வெளிப்படுத்திட்டா எனக்கு எவ்வளவு பெரிய கேவலம், புரியுதா? புரியுதாமா? நான் செய்யற இந்த தப்ப அல்லாஹ் மக்களுக்கு வெளிப்படுத்திட்டா எனக்கு எவ்வளவு பெரிய கேவலம், புரியுதா? அதை நினைச்சு பார்க்கற முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். மக்கள் என்ன நல்லவங்க நினைக்கிறாங்க, ஆனா நான் இப்படி இருக்கிறேனே என்ற உண்மையை அல்லாஹ் அவர்களுக்கு வெளிப்படுத்தி விட்டால் எனக்கு எவ்வளவு பெரிய அவமானம். சரியா, இதுக்கு மேல அடுத்து மிகப்பெரிய கேவலம், இதாவது ஊர் மக்களுக்கு மத்தியில தெரிஞ்சு போயிடும், அல்லது பேப்பர்ல போட்டா தமிழ்நாட்டு அளவுல தான் தெரியும். நாளைக்கு மறுமையில அல்லாஹ் எல்லாருக்கும் முன்னாடியும் இதோ மாறு செய்த பாவி இருக்கிறான் என்று அவனுடைய உச்சி முடியும் உள்ளங்காலையும் பிடிச்சி மலக்குகளை தூக்கி காமிக்க வச்சான்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கேவலம். எவ்வளவு பெரிய கேவலம், புரியுதா? அப்ப உலகத்தின் இழிவையும் மறுமையின் கேவலத்தையும் நிறுத்தி பார்க்க வேண்டும் கண்ணுக்கு முன்னாடி. நப்சு சொல்லுது செய்ய செய்யின்னு சொல்லிட்டு இதனால எவ்வளவு பெரிய அவமானம் எனக்கு இருக்கு. அடுத்து அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய தண்டனை. இதை நாம் சிந்திக்கும் போது, இதை நாம் அதிகம் அதிகம் நம்முடைய நினைவிலே கொண்டு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மன இச்சையின் மீது கண்ட்ரோல், நாம் நம்முடைய ஆதிக்கத்தை நிறுத்தலாம். இல்ல முடிவை பத்தி சிந்திக்கல, மன இச்சையை கட்டுப்படுத்த முடியாது. சகோதரர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க, ஈமானில் பலவீனம் ஏற்படும் போது அதை அதிகப்படுத்துவதற்கு என்ன செய்வது, அந்த பலவீனத்தை சரி செய்து ஈமானை அதிகப்படுத்துவதற்கு? முதலாவதாக தொழுகையை அதன் நேரத்திலே ஜமாஅத்தோடு முதல் சஃபிலே தொழுவது. இரண்டாவது முடிந்த அளவு நஃபிலான நோன்புகள் நோற்பது. நஃபிலான நோன்புகள் முடிந்த அளவு நஃபிலான தொழுகைகளை அதிகம் தொழுவது, துஹா, தஹஜ்ஜுத், தஹியத்துல் மஸ்ஜித், தஹியத்துல் வது என்று நஃபிலான தொழுகைகளை அதிகம் தொழுவது. நான்காவது அதிகமாக குர்ஆன் ஓதுவது. ஐந்தாவது அல்லாஹுவை அதிகமாக ஜிக்ர், ஜிக்ர் அல்லாஹுவை நினைவு கூறுவது. ஆறாவது மறுமையை பற்றி சொர்க்க நரகத்தை பற்றி பேசப்படும் சபைகளில் கலந்து கொண்டு மறுமை சம்பந்தப்பட்ட பேச்சுகளை உரைகளை கேட்டு மறுமையின் நினைவுகளை பசுமைப்படுத்திக் கொள்வது. தனிமையில் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் மறுமையை பற்றி சிந்திப்பது. சரியா, இந்த செயல்பாடுகளை இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் அதிகரித்துக் கொண்டே செல்லும். ஒரு கேள்வி கேட்கிறார்கள், தொப்பியை பற்றி சிலர் அணிகின்றனர் சிலர் அணியாமல் இருக்கிறார்கள், இதற்கு காரணம் என்ன? தொப்பி அணிவது விருப்பமா கடமையா? தொப்பி அணிவது விருப்பத்திற்குரிய ஒரு செயல், கடமையான செயல் என்று கூற முடியாது. ஒரு முஸ்லிம் சமூகத்தில் நான் சேர்ந்தவன் இணைந்தவன் என்பதை காண்பிப்பதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்குமே, ஆனால் அதை அணிந்து கொள்வது சிறப்பு ஏற்றமானது என்றுதான் அறிஞர்கள் கூறுகிறார்கள். அதுதான் சிறந்த சரியான கருத்து, கடமை என்று சொல்ல முடியாது. சகோதரர் கேள்வி கேட்கிறாங்க, இப்ப அல்லாஹ் மூமின் முஸ்லிம் என்று சொல்கிறான், சிலர் தங்களை தௌஹீதுவாதிகள் என்று சொல்கிறார்களே, இப்படி சொல்வது சரியா தவறா என்று? அதாவது மார்க்கத்தை ஆழமாக நாம் ஆராய்ந்து பார்த்தால் இது போன்ற தனிப்பட்ட பெயர்களை தங்களுக்கு அடையாளமாக ஆக்கிக் கொள்வதற்கு அனுமதி இல்லை என்றுதான் தெரிகிறது. நாங்கள் இஸ்லாமை முழுமையாக பின்பற்ற முயற்சிக்கிறோம், நாங்கள் முஸ்லிம்களில் ஒரு கூட்டமாக இருக்க விரும்புகிறோம் என்றுதான் நாம் நம்மை அடையாளப்படுத்த வேண்டுமே தவிர, அதிலிருந்து நம்மை பிரித்து அடையாளப்படுத்துவதற்கு நமக்கு சரியான ஆதாரம் கிடைக்கவில்லை. மூமின்கள் அல்லாஹ் நம்பிக்கை கொள்ளும்படி கூறிய விஷயங்களை நம்பிக்கை கொள்பவர்கள் முஸ்லிம்கள் இஸ்லாமின் ஐந்து கடமைகள் என்று அல்லாஹ்வும் ரசூலும் கூறியதை நிறைவேற்றுபவர்கள். அதாவது உள்ளத்தில் இருக்கின்ற நம்பிக்கையை ஈமான் என்று சொல்லப்படும். வெளி வாழ்க்கையில் மொழியக்கூடிய ஷஹாதாவிலிருந்து ஹஜ் வரை உள்ள செயல்பாடுகளை இஸ்லாம் என்று சொல்லப்படும். சரியா? இதற்கு பிறகு நம்மை ஒரு அடிப்படையோடு புரிய வைப்பதாக இருந்தால் நமக்கு ஏற்ற சிறந்த பெயர் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. என்ன பெயர்? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ. இது பெயர் அல்ல, இது நம்முடைய தன்மை. நம்முடைய பெயர் மூமின்கள் முஸ்லிம்கள் தான். புரியுதா? அஹ்லு சுன்னா வல் ஜமாஅ என்றால் என்ன? சிலர் குரான் மட்டும் போதும் என்று சொல்லி விலகுகிறார்கள். நாங்கள் அப்படி அல்ல. நாங்கள் குரானையும் ஏற்றுக்கொள்வோம், சுன்னாவையும் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம். சிலர் குரான் ஹதீஸ் போதும், சஹாபாக்கள் எங்களுக்கு தேவையில்லை, சஹாபாக்கள் நாங்கள் புறக்கணித்து விடுவோம், அவர்களை பற்றி வந்திருக்கக்கூடிய சிறப்புகள் எல்லாம் அது அதனுடைய இடத்திலே, ஆனால் அவர்களுடைய விளக்கங்களை மார்க்கத்தில் ஒரு துணைகோளாக குரான் ஹதீஸை புரிவதற்கு சான்றாக நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்று அந்த நபித்தோழர்களை விலக்கிக் கொள்கிறார்கள். இவர்களெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்திலிருந்து ஏதாவது ஒரு அடிப்படையிலே விலகி சென்று விடுவார்கள். பின்னால் யார் குர்ஆனையும் ஹதீஸையும் ஆதாரமாக ஏற்றுக்கொண்டு அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் நபித்தோழர்கள் எப்படி புரிந்து செயல்பட்டார்களோ, எப்படி அங்கீகரித்தார்களோ, அப்படி அங்கீகரித்து செயல்படுபவர்கள் தான் இன்ஷா அல்லாஹ் சொர்க்கவாசிகள். புரியுதா? அப்ப நம்முடைய தன்மை குவாலிட்டிஸ், உங்களுடைய ஃபண்டமெண்டல்ஸ், உங்களுடைய பேசிக் என்ன என்று கேட்டால் சுன்னா வல் ஜமாஅ என்று சொல்லலாம். ஆனா நீங்க எந்த ஜமாஅத் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்? முஸ்லிம்கள் மூமின்கள். புரியுதா? கேட்கிறார்கள், திருமணத்தில் சிறந்த திருமணம் எது? எந்த திருமணத்தில் மிக குறைவாக செலவு செய்யப்பட்டதோ, எதற்காக வேண்டி சிரமங்கள் மிக குறைவாக எடுக்கப்பட்டதோ அது மிகச் சிறந்தது. அஅஸமுன் நிகாஹி பரக்கதன் ஐஸருஹு மவுனதன். அல்லாஹ்வுடைய ஆசீர்வாதங்கள் பரக்கத்துகளுக்கு மிக தகுதியான திருமணம், மிக உயர்ந்த திருமணம், சிரமங்கள் மிக குறைவாக இருந்த திருமணம். சரியா? அடுத்து வலிமா விருந்து ஆடம்பரம் இல்லாமல் ஏழைகளும் அதற்காக அழைக்கப்பட்டு மிகவும் எளிமையாக கொடுக்கப்படுகிற வலிமா விருந்துதான் சிறந்த விருந்து. எந்த விருந்திலே ஆடம்பரம் இருக்குமோ, ஏழைகள் தவிர்க்கப்பட்டு விடுவார்களோ, வலிமா கொடுப்பவர் தன் பொருளாதார வசதியை காண்பிப்பதற்காக விருந்து ஏற்பாடு செய்வாரோ, அந்த வலிமா விருந்து விருந்துகளில் மிக மோசமான விருந்து. அடுத்து ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் அந்த ஆணிடத்திலே மார்க்கப்பற்று நற்குணம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். திருமதியில் பதிவான ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், மார்க்கப்பற்றும் நற்குணமும் உள்ளவர் உங்களிடத்திலே பெண் கேட்டு வந்தால் அவருக்கு பெண் கொடுத்து விடுங்கள், இல்லை என்றால் குழப்பமும் சீர்கேடும் வந்துவிடும். இரண்டாவது, ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுப்பதென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரியுடைய அறிவிப்பு, நான்கு காரணங்களுக்காக பெண் மனம் முடிக்கப்படுகிறார். அவளுடைய பொருளுக்காக, அவளுடைய குடும்பத்திற்காக, அவளுடைய அழகுக்காக, அவளுடைய மார்க்கப்பற்றுக்காக. நீ மார்க்க பெற்றுள்ள பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொள்வாயாக. அப்ப இதுதான் அடிப்படை. இதை தவிர கல்வியை, பொருளாதாரத்தை அல்லது வெளிப்பகட்டு அழகை, உலக ஆடம்பரத்தை, உலக செல்வாக்கை மட்டும் ஒரு ஆண் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தால் அது மறுமையில் நஷ்டமாகவே முடியும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. அதுபோன்று ஒரு பெண் ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் படித்திருக்கிறாரா, கை நிறைய சம்பாதிக்கிறாரா, வீடு கட்டுவாரா, வெளிநாட்டிலே வேலை செய்கிறாரா, அழகா இருக்கிறாரா, இன்று நாம் இப்படி கூட கேள்விப்படுகிறோம், பேண்ட் சட்டை போடுவாரா, எப்படி பேண்ட் சட்டை போடுவாரா, மைனர் மாதிரி இருப்பாரா, இப்படி ஒரு ஆசை. என்ன இவர் எப்ப பார்த்தாலும் கைலி கட்டிக்கிட்டு, என்ன இவர் தாடி வச்சுக்கிட்டு இருக்கிறார், எத்தனை பெண்கள் தாடி வைத்த ஆண்களை மறுத்திருக்கிறார்கள் தெரியுமா? இவர்களை எல்லாம் நான் முஸ்லிம்கள் என்றே ஏற்றுக்கொள்வதில்லை. எந்த பெண் தாடி வைத்ததற்காக, தாடி வைத்ததற்காக ஒரு ஆணை வெறுக்கிறாளோ, அவளை நான் மணமகனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று மறுக்கிறாளோ, அவள் முஸ்லீம் அல்ல. எழுதி வச்சுக்கணும், தைரியமா சொல்லலாம். என்ன சொல்லலாம்? தைரியமா சொல்லலாம். ஏன் இவர் இந்த பெண் ரசூலை வெறுக்கிறார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாடி வச்சிருந்தாங்களா இல்லையா? தாடி வைக்க சொன்னாங்களா இல்லையா? அப்ப அதை வெறுக்கிறார். இப்ப நீங்க படிச்சீங்க ஆயத்து, இவ்வளவு ஆயத்து படிச்சீங்க. அல்லாஹ் ரசூல் சொன்னதை வெறுத்தா என்ன ஆயிடும்? அல்லாஹ் பாதுகாக்க. ஆண்கள் தங்கம் அணிவது ஹராம், அது தெரிந்து தெரிந்த ஒன்று. ஆனால் வெள்ளி அணிவது ஹலால் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆண்கள் வெள்ளி மோதிரம் கை செயின்கள் அணிய அனுமதி உள்ளதா இல்லையா? சகோதரர்களே, ஆண்கள் வெள்ளியினாலான ஒரே ஒரு மோதிரம், அதுவும் வலது கையின் மோதிர விரலில் மட்டும் அணிவதற்கு அனுமதி. ரெண்டு மோதிரம் கூட போட முடியாது ஆண்கள். அப்ப எப்ப மோதிரமே அனுமதிக்கப்பட்ட மோதிரமே ஒன்னுக்கு மேல ரெண்டு போடக்கூடாதுன்னு இருக்குதோ, அதுக்கப்புறமா கை செயின் கழுத்து செயின்லாம் அங்க பேச்சே இல்லை. சரியா? கழுத்தில் கைகளில் செயின் போடுறதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம போடலாம், போடுவோம். எங்க போடுவோம்? சொர்க்கத்துல போடுவோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, சூரத்துல் கஹ்ஃப்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க வாங்க, உங்களுக்கு நாம் கை அணிகலன்களை அனுபவிப்போம். எப்படி? தங்கத்தால் அனுபவிப்போம், மாணிக்கம் மரகதங்களால் அனுபவிப்போம், எவ்வளவு வேணாலும் போட்டு பார்க்கலாம் சொல்றான் அல்லாஹ் சார். அதனால துன்யால நமக்கு பெண்களுக்கு அல்லாஹ் அனுமதித்த அலங்காரங்கள் நமக்கு வேண்டாம். அடுத்து, பெண்கள் யாருக்கெல்லாம் வெட்கப்பட வேண்டும் என்று கேட்கிறார்கள். சூரத்துன்னூர் 31வது வசனத்திலே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பட்டியலை தருகிறான். 24வது அத்தியாயத்தின் 31வது வசனம், இந்த பட்டியலில் உள்ளவர்களை தவிர மற்ற அனைவர்களிடமும் நீங்கள் முழுமையான நாணத்தை வெட்கத்தை கடைபிடிக்க வேண்டும். உங்களை முழுமையாக நீங்கள் போர்த்தி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த அல்லாஹ் பட்டியல் கொடுத்தவர்களில் முதலாவதாக கணவன், உங்களுடைய அனைத்து விதமான அலங்காரங்களையும் அழகுகளையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தலாம். அதற்கு பிறகு குடும்பத்திலே இருக்கும்போது தன் முகம், தன்னுடைய சாதாரணமான ஆடை, கழுத்து, கைகள், கால்களில் காலுக்கு மேல் சற்று பகுதி, இந்த பகுதிகள் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய இந்த பட்டியலில் உள்ளவர்களுக்கு வெளிப்பட்டு தெரிவது தப்பு கிடையாது, குற்றம் அல்ல. இந்த பட்டியலில் உள்ளவர்களை தவிர மற்றவர்களுக்கு ஒரு பெண் எப்போதும் தன்னை முழுமையாக போர்த்தியே இருக்க வேண்டும். தன் அலங்காரங்களிலிருந்து எதையும் இந்த பட்டியலில் இல்லாதவர்களுக்கு காண்பிக்க கூடாது. முழுமையாக ஞானத்தை கடைபிடிக்க வேண்டும். அந்நிய ஆண்களிடத்திலே பேசுவதற்கு அவசியம் நிர்பந்தம் ஏற்பட்டால் குழையாமல், மெல்லினமாக இல்லாமல், தேவையான அளவிற்கு சற்று தடிப்பமான குரலிலே முறையாக பேசி அளவோடு முடித்துக் கொள்ள வேண்டும். இது அல்லாஹ் பெண்களுக்கு சொல்கிற கட்டளை. சூரத்துல் அஹ்சாப்ல ஃபயத்மா அல்லதி ஃபி கல்பிஹி மரம் 33ல 32வது வசனம், பெண்கள் பேச வேண்டிய ஒழுக்கங்களையும் வீட்டிலே கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்களையும் அல்லாஹ் கூறுகிறான். 33ல 32 கேளு, ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லிம்களுக்கு செய்கிற கடமைகளில் ஒன்று விருந்து கழைத்தால் செல்வது. நெருங்கிய சொந்த பந்தமாக இருந்தால் 40 வரதட்சணை திருமணங்கள், 40 அது என்னது, 40 பத்தியாவா? சரி, வரதட்சணை திருமணங்கள் சடங்குகள் எல்லாம் செய்கிறார்கள். இஸ்லாத்திற்கு இவைகள் எல்லாம் மாற்றமான செயல்கள் என்பதால் செல்லாமல் இருந்தால் உறவினர்களிடையே பிரச்சனை மனஸ்தாபம் வருகிறது. ஆனால் உறவினர்களை அனுசரிக்க சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இதற்கு என்ன வழி? போகவில்லை என்றால் இன்னும் வீட்டிற்கு சாப்பாடு அனுப்புகிறார்கள், அதை உண்ணலாமா? நல்ல ரொம்ப முக்கியமான கேள்விதான் கேட்டுக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம், உறவுகளை பேணுவது அனுசரிப்பது என்பது அவர்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் எதிராக போகாத வரைக்கும் தான், கட்டுப்பட்டு நடக்கும் வரைக்கும் தான். எப்ப அதற்கு எதிராக போவாங்களோ அவங்களோட நம்ம உறவுகளை அனுசரிக்க முடியாது. அதனால இது போன்ற விதத்தான அனாச்சாரமான விருந்துகளுக்கு கலந்து கொள்ளக்கூடாது. அவங்களுக்கு தெளிவாக நாம் சொல்லிவிட வேண்டும், இவை அனாச்சாரமான செயல்கள், இவற்றில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம், நீங்கள் எங்களுக்கு உணவை அனுப்பினாலும் அந்த உணவை நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று. சரியா? அதை யாராவது நீங்க ஒன்னு திருப்பி அனுப்பிடுங்க, அல்லது யாராவது காஃபிர்களுக்கு கொடுத்துருங்க, அல்லது ஆடு மாடுகளுக்கு கொடுத்துருங்க. புரியுதுங்களா? அப்ப சொந்த பந்தங்களாக இருந்தாலும் மார்க்கத்திற்கு மாற்றமாக அவர்கள் நடக்கும் போது நாம் அவற்றிலே துணை நிற்க முடியாது. அந்த திருமணங்களுக்கு செல்வதோ அந்த விருந்துகளிலே கலந்து கொள்வதற்கோ நமக்கு அனுமதி அல்ல. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறார்கள், ஏழை குமர்களுக்காக உதவி கேட்டு வருகிறார்கள், அவர்களுக்கு நாம் உதவி செய்தால் அந்த பணத்தின் மூலமாக நகைகள் மாப்பிள்ளைக்கு வரதட்சணை அளிக்கிறார்கள், இதனால் நமக்கு நன்மையா தீமையா, பண உதவி செய்யலாமா? இது ஒரு கஷ்டமான பதில் உள்ள கேள்வி. சரியா? இதுல என்ன தீர்ப்பு சொல்றது என்பதை நம்ம உடனே சொல்ல முடியாது. உடனே சொல்ல முடியாதுன்னா கொஞ்சம் விரிவா சொல்லணும். சுருக்கமா தெரிந்து கொள்வதாக இருந்தால், ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும், உதவி செய்ய வேண்டும், அதற்காக சதகாத் ஜகாத்துகளை பயன்படுத்தலாம் என்று மார்க்கம் அனுமதிக்கிறது. ஒரு ஏழை பெண்ணை திருமணம் முடித்து வைப்பதற்காக அவளுக்கு தேவையான நகை, அவளுக்கு தேவையான உடைமைகளுக்கு, அதாவது அந்த நகை என்பது அவள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்க வேண்டும், அவளுடைய அடிப்படை தேவைகளுக்கு என்று இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அவற்றை கொடுப்பது குற்றமாக ஆகாது, இன்ஷா அல்லாஹ். ஆனால் கல்யாணம் முடித்துக் கொள்கிற அந்த மணமகனுக்கு வரதட்சணைக்காக வேண்டி அந்த பணத்தை பயன்படுத்தாதீர்கள் என்று கண்டிப்பாக நாம் கூறிவிட வேண்டும். அதற்கு பிறகும் அவர்கள் பயன்படுத்தினால் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பொறுப்பாளிகள், நாம் இன்ஷா அல்லாஹ் குற்றவாளிகளாக ஆக மாட்டோம். சரியா? இதுதான் இது விஷயத்தில் என்னுடைய அபிப்பிராயம். அல்லாஹ் மிக அறிந்தவர். அடுத்து சகோதரர்களே, உங்களுக்கு நாம் வகுப்பின் ஆரம்பத்திலே ஒன்றை கூறினோம். 9வது அத்தியாயத்தின் 111வது வசனத்திலே அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ் நம்பிக்கையாளர்களிடமிருந்து அவர்களுடைய உயிரையும் பொருளையும் வாங்கிக் கொண்டான். என்ன விலை கொடுத்து? சொர்க்கத்தை விலையாக கொடுத்து. இன்னல்லாஹ் இஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் அம்வாலஹும் பிஅன்னலஹுமுல் ஜன்னா. அவர்கள் யுகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையிலே போர் புரிவார்கள். ஃபயக்துலூன வயக்துலூன், கொல்வார்கள் கொல்லப்படுவார்கள். இன்னல்லாஹ் இஷ்டரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் அம்வாலஹும் பிஅன்னலஹுமுல் ஜன்னா யுகாதிலூன ஃபீ ஸபீலில்லாஹ் ஃபயக்துலூன வயக்துலூன் வஅதன அலைஹி ஹக்கன் ஃபித் தௌராத்தி வல் இன்ஜீலி வல் குர்ஆன். இவர்களுக்கு சொர்க்கம் உண்டென்ற வாக்குறுதியை நான் தௌராத்தில் கொடுத்திருக்கிறேன், இன்ஜீலிலே கொடுத்திருக்கிறேன், குர்ஆனிலே கொடுத்திருக்கிறேன். யார் தன் வாக்கை நிறைவேற்றுகிறானோ, நீங்கள் செய்த இந்த ஒப்பந்தம், இந்த வியாபாரத்திற்கான நன்மை உண்டு என்பதை நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள். அது என்ன நற்செய்தி? அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுப்பான், நதிகள் ஓடும் அந்த சொர்க்கத்திலே. இதுதான் மகத்தான வெற்றி. புரியுதா? அல்லாஹ்வுக்காக இந்த துன்யாவை நாம் இழந்தால், அது பொருளையா இருக்கட்டும் அல்லது முழு வாழ்க்கையை அல்லாஹ்க்கு அர்ப்பணம் செஞ்சு அல்லாஹ்வுக்காக வேண்டிய வாழ்ந்து, குல் இன் ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாதி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், வாழ்ந்து மரணித்தால் அல்லாஹ் என்ன கொடுப்பான்? சொர்க்கம் கொடுப்பான். இந்த உலகத்திலே எதை இழந்தாலும் சரி, அதுக்கு மட்டும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்றோம். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், அனஸ் இப்னு மாலிக் அறிவிப்பு செய்கிறார்கள், 2647வது ஹதீஸ். அதே போல இந்த ஹதீஸ் இன்னும் 3 இடங்கள்ல வருது, 2659, 2899, 3860. இந்த ஹதீஸ்ல என்ன சம்பவம் வருகிறது என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 நபித்தோழர்களை பனு ஆமிர் என்ற குடும்பத்தார் வசிக்கும் ஓர் இடத்திற்கு அழைப்பு பணி செய்வதற்காக அனுப்பி வைக்கிறார்கள். அவர்களை இஸ்லாமின் பக்கம் அழைப்பதற்காக. அப்ப முதல் நபித்தோழர் சொல்கிறார், அதாவது இவர்கள் யார் என்றால் அனஸ் இப்னு மாலிக் அவர்களுடைய தாயின் சகோதரர். இவர் சொல்கிறார், நான் முதலாவதாக சென்று அந்த மக்களுக்கு அழைப்பு தருகிறேன், அவர்கள் ஏற்றுக்கொண்டு நமக்கு பாதுகாப்பு கொடுத்தால் நீங்களும் எனக்கு பின்னால் இருந்து வாருங்கள், இல்லை என்றால் எனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டு விட்டால் நான் தப்பித்துக் கொள்கிறேன், நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். புரியுதுங்களா? புரியுதா இல்லையா? இப்ப என்ன செய்யறாரு இந்த நபித்தோழர்? முன்னாடி போறார். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அவர் சொல்கிறார், அல்லாஹுவின் புறத்திலிருந்து நான் தூதராக வந்திருக்கிறேன் உங்களுக்கு இஸ்லாமிய அழைப்பு கொடுப்பதற்காக. அடுத்து இஸ்லாமை பற்றி சொல்கிறார். அங்க ஒரு கூட்டம், அந்த பனு ஆமீர் கூட்டத்தார்கள் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் அந்த கூட்டத்தார்கள் ஒரு சிலர் எப்படி ஜாடையால பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி புரிந்து கொள்கிறார்கள் கூட்டத்தின் அடுத்த பகுதியினர். ஒரு ஈட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அவருடைய முதுகு பக்கமாக அவரை குத்தி முன்பக்கமாக அந்த ஈட்டியை வெளியே எடுத்து விடுகிறார்கள். இந்த நேரத்திலே அந்த நபித்தோழர் சொல்கிறார், அல்லாஹு அக்பர், ஃபுஸ்து வரப்பில் கஅபா, அல்லாஹ் மிகப்பெரியவன், காபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன். குத்தி கொல்லப்படுகிறார். என்ன சொல்லிட்டு மொத்தா போறாரு, அல்லாஹு அக்பர், ஃபுஸ்து வரப்பில் கஅபா. எதை புரிஞ்சு வச்சிருந்தார் இவரு? உண்மையான வெற்றி புரிந்து வைத்திருந்தார். ஆனா இன்னைக்கு நமக்கு உண்மையான வெற்றி புரியல. அதனாலதான் அல்ஹாக்கு முத்தக்காசர். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சஹாபிகளுக்காகவே அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கினார். ஆரம்ப காலத்திலே குர்ஆனிலே ஓதப்பட்ட வசனங்களாக இவை இருந்தன. பின்னால் இந்த வசனங்கள் குர்ஆனில் இருந்து எடுக்கப்பட்டன. ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் உடனடியாக இந்த காட்சி, இந்த செய்தியை ரசூலுல்லாவிற்கு காட்டினார்கள். அல்லாஹ் ஜிப்ரீலின் மூலமாக நபிக்கு செய்தி சொல்லி அனுப்பினான், இவர்களை நான் ஏற்றுக்கொண்டேன், இவர்களும் என்னை ஏற்றுக்கொண்டார்கள் என்று. சரியா? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த சஹாபாக்களுடைய உண்மையான நேரிய சத்திய வழியை நாமும் பின்பற்றுவோமாக. அவர்கள் அடைந்த வெற்றியை அல்லாஹ் நமக்கும் தருவானாக. உண்மையான வெற்றியை புரிந்து கொள்வதற்கு அல்லாஹ் நமக்கு நல்லறிவை கொடுப்பானாக. அக்கூலு கௌலி.